காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே அல்லது நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே அல்லது யாருடைய குடும்பத்திலோ ஒரு சாபம் இருக்கிறதானால் நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த சாபம் அந்த குடும்பத்தில் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கும். ஒரு வழி எங்கேயோ திறக்கப்பட்டதா இருந்தது அந்த சாபம் உள்ளே வர. காரணம் இல்லாமல் சாபம் இருக்காது, சாபம் தங்காது. எப்படிப்பட்ட காரணங்களாலே நம்முடைய வாழ்க்கையிலே அல்லது குடும்ப வாழ்க்கையிலே சாபம் நமக்கு வரலாம் என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். முதலாவதாக பொய்யான தெய்வங்களை வணங்குவது அல்லது பொய்யான தேவர்களை வணங்குவது, ஃபால்ஸ் காட்ஸ். ஆண்டவர் அவபக்தியாள ஜனங்களை, தேவபக்தி அற்றவர்களை அவர் கண்டிக்கிறார், நியாயம் தீர்க்கிறார். முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களை அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் ஜனங்கள் நடக்கும் பொழுது தங்களை தாங்களே சாபங்களுக்குள்ளாக போட்டுக்கொள்கிறார்கள். கீழ்ப்படியாமையினாலே கீழ்ப்படியாமை பல விதங்களை எடுக்கும். அப்படியானால் எவ்விதமான கீழ்ப்படியாமைகள் உண்டு? தேவனுடைய சாபத்தை மிக முக்கியமாக தூண்டிவிடும் இரண்டு காரியங்கள் உண்டு. இந்த இரண்டு காரியங்களும் முதல் இரண்டு கற்பனைகளாக, கட்டளைகளாக தேவனாலே மனுஷனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு கற்பனைகளிலே எதையாகிலும் ஒன்றை நாங்கள் மீறினால் நிச்சயம் சாபம் நம் குடும்பத்திலே வந்து தங்க இடம் இருக்கும். ஆகையால் இந்த மிக முக்கியமாக ஆண்டவர் கூறும் இந்த இரண்டு கட்டளைகள் 10 கற்பனைகளிலே முதல் இரண்டு கற்பனைகளாக அமைகிறது. யாத்திராகமம் 20:1-5 வரை நாங்கள் வாசிப்போம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் அவன, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பயக்கிறவர்களை குறித்து பிதாக்களினுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறைகளுக்கும் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவனாயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். இப்ப இங்கு முதல் இரண்டு கற்பனைகளை மீறுகிறவர்கள் நிச்சயம் அவர்களுக்கு வரும் சாபம் கடைசி 2, 3, 4 தலைமுறைகள் மட்டும் அந்த சாபம் கடந்து போகும் என்று தேவன் எச்சரிக்கிறார். அதுதான் அவர் கூறுவது. அவர் சொல்லுகிறார், என்னை அன்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு, வானத்தில் பூமியில பூமிக்கு கீழே தண்ணீர் இல்லை. அப்ப வானத்தில் நட்சத்திரங்கள் உண்டு, சந்திரன் சூரியன் உண்டு, அதற்கொப்பான ஒரு சொரூபத்தை உண்டு பண்ணாது. பூமியிலே மனுஷன் உண்டு, பறவை உண்டு, மிருகங்கள் உண்டு, ஊரும் பிராணிகள் உண்டு இல்லையா, மரங்கள் உண்டு. இன்னைக்கு பாருங்க எத்தனை பேர் இதையெல்லாம் செய்து வணங்கினம் என்று.
அப்ப பூமியில உண்டான எதையாவது அதுக்கு ஒப்பான ஒரு உபர உருவத்தை செய்து நீ நமஸ்கரிக்காதே, செய்யவும் வேண்டாம். யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அப்ப பூமியின் கீழ் தண்ணீரில் மீன் உண்டு, இன்னும் பல விதமான பிராணிகள் உண்டு. இது தேவனுடைய வார்த்தை. சில சொல்கிறார்கள், இல்லை இது பழைய ஏற்பாடு, தேவன் சொன்னால் கண்டுக்குட்டி மட்டும்தான் செய்யக்கூடாது, ஏனென்றால் கண்டுக்குட்டியை அவர்கள் செய்து நமஸ்கரித்தார்கள், அதுதான் தேவனுக்கு கோமந்தது. இங்கு போடப்பட்டு இருக்கிறது, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும், பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டான உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பானோர் சொரூபத்தை ஆகியிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகியிலும் என்ன காரியமாக இருந்தாலும் செய்யாதே. கண்டுக்குட்டியோ மாட்டுக்குட்டியோ முதலையோ கரடியோ மனுஷனோ பறவையோ எதுவோ செய்யாதே, உனக்கு வேண்டாம். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்ள வேண்டும். தேவன் ஆவியாயிருக்கிறார், God is spirit, and those who worship him should worship in spirit and in truth. அவர் ஆவியாயிருக்கிறார். ஆயா கண்டுகுட்டி மட்டும் செய்யாது என்று சொல்லவில்லை, யாதொரு விக்கிரகத்தை ஆயிலும். இங்கே இந்த இரண்டு கற்பனைகளிலும் இரண்டு பாவங்கள் அடங்கியுள்ளன. முதலாவது, என்னை தவிர வேறு ஒரு தேவன் உனக்கு இல்லாமல் போவதாக, என்னை தவிர வேறு ஒரு தேவர் உண்டாயிருக்க வேண்டாம் உங்களுக்கு. அவரை நாங்கள் ஒரே ஒரு கர்த்தராக, பல தேவர்களுக்குள் ஒருவராக அல்ல, ஒரே தேவனாக, ஒரே உண்மை உள்ள தேவனாக, அவரை விட வேறு ஒருவரும் இல்லாத இல்லை என்று நாம் விசுவாசித்து அவர் ஒருவரையே சேவிக்க வேண்டும். இயேசு 45 அதிகாரம் 21 வசனம் தேவன் மறுபடியும் இப்படி கூறுகிறார், 45:21, நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள், இதை பூர்வ கால முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவக்கி இதை அறிவித்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். அப்படியானால் அவர் ஒருவரே தேவன், அவரை விட வேறு ஒரு தேவன் இல்லை. அதை நாம் அடிப்படையாக வைத்து அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது பாவம், இந்த விதமான ஒரு சொரூபத்தை, ஒரு சிலையை, என்ன ஒரு உருவத்தையும் நீ உண்டாக்க கூடாது. அவருக்கு பதிலாக ரோமர் 1:20-23 வரை உள்ள வசனங்களில் இது மிக தெளிவாக புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஜீவிக்கும் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 1:20-23 வரை, எப்படி என்றால் காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்றும் அய்மைப்படுத்தாமலும் ஸ்தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே ஊனரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி, பாருங்க தாங்க பெரிய புத்திவான்கள் ஞானிகள் என்று சொல்லிக்கிறார், ஆனால் தேவன் சொல்கிறார் இல்லை நீ ஒரு பைத்தியக்காரன். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஏன் தேவன் ஒப்பு கொடுத்தார்? ஏன் தேவன் இந்த ஜனங்களை கைவிட்டார்? எதற்காக அவர்களை விட்டு பிரிந்தார்? ஏனென்றால் மனுஷன் தன்னை ஞானி என்று நினைத்தான், தன்னை புத்திவான் என்று நினைத்து பலவித சொரூபங்களையும் சிலைகளையும் வைத்து வணங்க ஆரம்பித்தான். முதலிலே தேவன் சொல்லுகிறார், அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். பார்த்தீங்களா, எதற்காக தேவன் இந்த ஜனங்களை கைவிட்டார்? ஏனென்றால் அவருடைய வார்த்தையிலே சொல்லி இருக்கத்தக்கதாய் தங்களை புத்திமான்கள் என்று நினைத்து அதை செய்ய ஆரம்பித்தார்கள். அதை நான் சும்மா செய்கிறேன், ஒரு ஞாபகத்துக்கு வச்சிருக்கிறேன், அது ஒரு சும்மாவோட அடையாளம், அதை நான் நமஸ்கரிக்கிறதில்லை, அதை நான் சும்மா வச்சிருக்கிறேன், அதில் ஒன்றும் இல்லை, அதை நான் தொடுவதில்லை என்று பலவிதமான சாக்கு போக்கு சொல்லுகிறார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவர்கள் சாக்கு போக்கு சொல்ல இடம் இல்லை. ரோமர் முதலாம் அதிகாரம் 20 வசனம் பார்த்தீங்களா. இதனால்தான் 2, 3, 4 தலைமுறைகளுக்கு சாபம் தொடரும் என்று சொல்லி இப்படிப்பட்ட பாவத்திற்காக தேவன் தம்முடைய வார்த்தையிலே யாத்ராம் 20 அதிகாரத்திலே எழுதி வைத்திருக்கிறார். இதனால்தான் இப்படிப்பட்டதான முதல் 2 கற்பனைகளை, அல்லது 7 அந்த முதல் 2 கற்பனைகளில் ஒன்றை மீறி நடந்தவர்களுடைய வாழ்க்கையை ஒரு பூண்டுக்கு ஒப்பிடலாம். ஒரு சிறிய மரம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள், a weed. அதாவது அந்த மரத்திலே ஆணி வேர் கீழே போகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த ஆணி வேரில் இருந்து பக்க வேர்கள் போகிறது. இந்த ஆணி வேர் தான் பின்னாலே இருந்து வருகிற சாபம். பக்க வேர்கள் அவருடைய சொந்த வாழ்க்கையிலே அவர் மீறின இந்த பாவம். ஒருவேளை அந்த 2 கற்பனைகளில் ஒன்றை அவர் மறுபடியும் செய்து கொண்டிருந்தார். அப்ப அந்த ஆணி வேர் வந்து பின்னாலே அவருடைய சந்ததியார் தொடர்ந்து இந்த மீறின பாவத்தில் இருந்திருக்கிறார்கள். அந்த பக்க வேர்கள் அதாவது இன்னும் வேறு சாபங்களை கொண்டு வரத்தக்கதாக இவர் பாவ வாழ்க்கையில் இருந்திருக்கிறார். அதிலே ஒன்று சொல்ப வணக்கமாய் இருந்திருக்கலாம், பொய்யான தேவர்களை வணங்கும் பாவமாய் இருந்திருக்கலாம். அப்ப இந்த நிலையிலே அவர் இருக்கிறார் அந்த பூண்டை போல. இதுல இருக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டா? ஆம். மத்தேயு 15:13 படி இயேசு சொன்னார், என் பிதா நாட்டாத மரம் எல்லாம் பிடுங்கப்படும். என் பிதா நாட்டாத மரம் எல்லாம் பிடுங்கப்படும். ஆகையால் நிச்சயம் நமக்கு விடுதலை உண்டு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இந்த பொதுவான சாபம் முதல் 2 கற்பனைகளை அல்லது 2 கற்பனைகளிலே ஏதாவது ஒன்றை மீறுவதனால் வருகிறது. இத்தோடு கூட இன்னும் பலவிதமான அதோடு தொடர்பான பாவங்கள், ஆங்கிலத்திலே ஒக்கல்ட் என்று சொல்வார்கள், மறைவான காரியங்களோடு, ரகசியமான காரியங்கள், அதாவது ஆவிக்குரிய உலகத்தோடு தொடர்பு வைத்திருப்பது. மனிதன் 2 காரியங்களை வாஞ்சிக்கிறான் இந்த உலகத்திலே ஜீவிக்கும் மனிதன். அதாவது எப்படி இன்னும் கூடுதலான அறிவை நான் எடுத்துக்கொள்ளலாம், அறிவு கூட நான் அறிய வேண்டும், மறைவான காரியங்களை அறிய வேண்டும். 2, வல்லமை எனக்கு தேவை, பவர், வல்லமை தேவை. இது ரெண்டும் அவன் வாஞ்சிக்கிற காரியங்கள். தேவனுடைய வழியிலே தேவன் கொடுக்கும் மறைவான அறிவை அறிந்து கொள்வது இயற்கையான காரியம். அது சட்டபூர்வமாய் தேவன் சரி என்று சொல்கிறார். ஆனால் பிள்ளையான வழியிலே ஆவிக்குரிய உலகத்தோடு தொடர்பு வைத்து பொல்லாத ஆவிகள், பிசாசுகள் இவைகளோடு தொடர்பு வைத்து மறைவான காரியங்களை அறிவது பிழையான காரியம். அப்படி செய்பவர்கள் தங்களை சாபத்துக்குள்ளாய் போடுவார்கள். இதை நாங்கள் பிறகு எப்படி என்று சொல்லி நான் விளங்கப்படுத்துகிறேன். தேவன் இருக்கிறார், பிசாசிருக்கிறான். வெறுவரும் ஆவிக்குரிய உலகத்துக்குள்ளே இருக்கிறார்கள். வெறுவரையும் கண்களால் காண முடியாது. மனிதன் தேவனிடத்தில் இருந்த அறிவை எடுக்கலாம், அல்லது பிசாசனிடத்தில் இருந்து சில காரியங்களை அறிந்து கொள்ளலாம். ஆனால் அது அவனுக்கு சாபமாய் மாறும். பிசாசின் வழியிலே போகும் பொழுதே தேவனுடைய ராஜ்யம் வெளிச்சம், பிசாசனுடைய ராஜ்யம் இருள். தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனுடைய பிள்ளைகள் ஜீவிக்கிறார்கள். பிசாசின் ராஜ்யத்திலே இருள், அவனுடைய பிள்ளைகள் ஜீவிக்கிறார்கள். தேவன் என்ன பேசுகிறார், தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார், கடைசியிலே தேவன் என்ன செய்ய போகிறார், எனக்கு என்ன நடக்கும், நான் மறித்த பின் என்ன நடக்கும், சகலத்தையும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிவித்திருக்கிறார். தமது வார்த்தையினூடாக தெரிந்தோ தெரியாமலோ பிசாசை சேவிக்கிறவர்கள் அவனுடைய இருளுக்குள்ளாய் இருப்பவர்கள். தாங்கள் எங்கு போகிறார்கள், என்ன செய்கிறார்கள், யாரை வணங்குகிறார்கள், யாருக்கு யாரிடத்திலே ஜெபம் பண்ணுகிறார்கள், அல்லது தாங்கள் வணங்குகிற தெய்வம் யார், எப்படிப்பட்டவர், ஒன்றுமே அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் இருளிலே நடக்கிறார்கள், இருளிலே புசிக்கிறார்கள், இருளிலே மடிந்து போவார்கள். இயேசு சொன்னார், நானே உலகுக்கு ஒளி, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி இயேசு. ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் அவர்களை வைத்து தேவன் ஜீவ விருட்சம் அந்த மரத்தையும், நன்மை தீமை அறியத்துக்கு அந்த மரத்தையும் அங்கே வைத்தார். வைத்து அவர் சொன்னார், நீங்கள் சகல மரத்திலே உள்ள கனிகளையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்துக்கு அந்த மரத்தின் கனியை புசிக்க கூடாது, அதை புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று. அந்த மரத்தாண்டை தவிர்க்கப்பட்ட அந்த இடத்துக்கு ஏவாள் அங்கு போனாள். தவிர்க்கப்பட்ட இடம், அந்த எல்லையை மீறி அங்கே போனாள். இப்ப உதாரணமாக இந்த சில சந்தி வழிகளிலே நாங்கள் பார்க்கிறோம், அந்த மின்சாரம் எல்லாம் போய் அதுக்குள்ள பெரிய மெஷின் எல்லாம் கிடக்குது, அதுக்குள்ள இருந்து வழியால வழியால வயநெட் அடிச்சிருக்கிறாங்க இல்லையா, இந்த கம்பி வேலி மாதிரி. அப்ப அதுக்கு மேலால வெளியால அபாயம் என்று போட்டு இருக்கிறான். அதுக்கு மேலால ஏறி போய் உள்ளுக்கு போனா நான் எல்லையை மீறி போகிறேன், போய் அந்த கம்பியில கையை வச்சால் சாம்பல். தேவனுடைய எல்லையை வைத்தார் ஏதேன் தோட்டத்திலே. ஆனால் ஆதி மனுஷன் ஏவாள் அதை மீறி போனாள். அந்த மரத்திலே அங்கு பாம்பு இருந்தது, பாம்பு பேசியது, பொய் சொன்னது. ஏவாள் நம்பினாள், சாப்பிட்டாள், கணவனுக்கும் ஆதாமுக்கும் கொடுத்தால், ரெண்டு பேரும் பாவத்திலே விழுந்தார்கள், ஓடிப்போய் ஒளிந்து கொண்டார்கள், பயம் அவர்களை பிடித்துக் கொண்டது. அன்றைக்கு வந்த அந்த பாவத்தின் ஊடாக இன்றைக்கும் உலகம் அனைத்தும் தத்தளிப்புக்குள்ளாய் உள்ளது, மனித குலமே. ஆனாலும் தேவன் கைவிடவில்லை, அவர் தம்முடைய குமாரனை அனுப்பினார். நமக்காக பாவமாக, நமக்காக சாபமாக சிலுவையிலே அவர் நமக்காய் பாவமானார், நமக்காய் சாபமானார். அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவர் அண்டை தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்கள், அவரோடு சேர்ந்து கொள்கிறவர்கள், அவர் அண்டை சரணாகதி அடைகிறவர்கள் இலவச பாவ மன்னிப்பையும் புதிய இருதயத்தையும் பெற்று, இருதயத்தையும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்க்கப்படுவதுமன்றி தேவனுடைய பிள்ளைகளாகிறார்கள். Praise the Lord. இலவசமாய் இது நடக்கிறது, இலவசமாய். ஆனால் சிலுவையை குறித்த இந்த செய்தி அநேகம் ஜனங்களுக்கு பைத்தியமாக தோன்றும். ஆனால் பைத்தியமாக தோன்றுகிற இந்த சிலுவையை குறித்த பிரசங்கத்தினாலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எந்த மனுஷனையும் அவர் அழைத்து பாவ மன்னிப்பு கொடுத்து தம்முடைய பிள்ளையாக்க தேவனுக்கு சித்தமாயிற்று. இது என்ன வைத்தியகார பிரசங்கம் இது? யார் ஒரு வச்சில வேலை மறிக்கிறாரோ அங்கட பாவம் மன்னிக்கப்படுதான். அதைத்தான் தேவன் தெரிவு செய்தார், முட்டாள் அதைத்தான் தெரிவு செய்தார். அதுதான் தேவனுக்கு பிரியமாயிற்று. அந்த செய்தி சிலுவையின் செய்தி, அந்த இலவசமான ரட்சிப்பு, இயேசுவினுடைய தியாகம், தேவகுமாரன் பிதாவோடு ஒரே சமமானவர், சர்வலோகத்தையும் படைத்தவர், ஆதியிலே அவரோடு இருந்தவர், சகலமும் அவர் மூலம் உண்டாயிற்று. அவர் மூலம் அல்லாமல் எந்த காரியமும் உண்டாகவில்லை. அவரே மனுஷனுக்கு ஒளியாயிருந்தார், எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற பண்ணுகிற ஒளியாக அவர் இருக்கிறார். பிரைஸ் காட். அப்ப இன்றைக்கு மனுஷனும் தனக்கு தெரியாத ஒரு அறிவை அல்லது தன்னுடைய புத்தி கேட்டால் ஒரு வல்லமையை பெறுவதற்காக தேவன் தெரிவு செய்கிற ஒரே வழியை விட்டு வேறு வழிகளை தெரிவு செய்வான் ஆகியில் அவன் பேசாசின் கையிலே சிக்கிக் கொள்ளுவான், தனக்கு தெரியாத வல்லமைகள் கைகளிலே சிக்கிக் கொள்ளுவான். அவனுக்கு தெரியாமல் இருக்க நான் பிசாசின் கையிலே சிக்கிக் கொண்டேன் என்று. ஆனால் தேவன் மூலமாக நாங்கள் நமக்கு தெரியாத காரியங்களை அறிந்து கொண்டால் அது சட்டபூர்வமானது, அது தேவன் சொல்கிறார் அது சரியான காரியம். உனக்கு விளங்காத எட்டாத காரியங்களை என்னிடத்திலே கேள் என்று சொல்கிறார். ஆகையால் நாங்கள் அவரிடத்திலே கருத்திலே கேட்கலாம், தேவனிடத்திலே வல்லமையை நாங்கள் பெறலாம், மறு வழிகளிலே நாங்கள் பெறுவோமானால் பிசாசின் சித்தத்தை நாங்கள் செய்வதற்கு அவனாலே வலை வீசப்பட்டு அவனாலே பிடிக்கப்பட்ட ஜனங்களாக இருப்போம். இதிலே மிக கவனமாய் நாங்கள் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய உலகத்தோடு தொடர்பு வைத்திருப்பவர்கள் அல்லது தெரியாத காரியங்களை அல்லது புத்தி கட்டாத வல்லமையை தேவனை தவிர வேறு வழிகளிலே அறிய விரும்புகிறவர்கள் இப்படிப்பட்டதான பயங்கர காரியங்களிலே சிக்கிக் கொள்வார்கள். தேவனிலே ஆவிக்குரிய வேசிச்சனம் என்று சொல்கிறார். சரீர பிரகாரமாக மனைவி இன்னொருவனோடு தொடர்பு வைத்திருந்தால் அவரோடு வேசி என்று சொல்வார்கள். வேசியினுடைய முகம் செந்தாமரை போல இருக்கும். வேசி சரியான தேனொழுகும் வார்த்தைகளை பேசுவாள், ஆனால் அவள் அண்டை போகிறவர்களோ நரக குழியிலே இறங்குகிறார்கள். அவர்கள் போகும் வழி இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அந்த பாவம் முடிந்த பின் அவர்கள் ஈரலை அது உருவாய் குத்துகிறது. அவள் வழிகளிலே போகிறவர்கள் அனைவரும் நரகத்தை விரும்புகிறவர்கள் என்று தேவன் சொல்கிறார். இதை நீதிமொழிகள் 5:3-6 வசனங்களிலே நாங்கள் வாசிக்கலாம். இப்பொழுது இப்படிப்பட்டதான ஆவிக்குரிய தொடர்புகளை, மறு உலகோடு வைத்திருக்கும் தொடர்புகளை ஆக்கல்ட் பிராக்டிசஸ் என்று சொல்வார்கள். நாங்கள் 3 கிளைகளாக பிரிக்கலாம். முதலாவது விச்க்ராஃப்ட், மந்திரவாதம். இரண்டாவது டிவினேஷன், குறி கேட்குதல், அஞ்சனம் பார்க்குதல். மூன்றாவது சாசரி, சில அருவறுப்பான பொருட்களை உபயோகித்தல், வீட்டிலே வைச்சிருத்தல். இவைகளை குறித்து நாங்கள் இப்பொழுது ஆராய்ந்து பார்ப்போம். முதலாவது மந்திரவாதம். இது மனுஷனுக்கு வல்லமையை கொடுக்கிறது. மந்திரவாதத்தை உபயோகித்து சூனியம் செய்கிறார்கள். அந்த சூனியம் என்ன செய்கிறது? பிசாசினுடைய வல்லமையை உபயோகித்து அந்த குடும்பத்திலே இருக்கிற அந்த சகோதரனை சகோதரியை கொல்லுகிறது, நோயை கொடுக்கிறது, அல்லது குடும்பத்தையே அழிக்கிறது. ஒரு குடும்பத்திலே ஒரு சகோதரன் சகோதரிக்கு சூனியம் செய்யப்பட்டால் அந்த சகோதரனை மட்டும் அது பாதிக்கிறது மட்டுமல்லாமல், ஒருவேளை அவர் மரணம் அடைகிறார், அந்த குடும்பத்திலே இன்னும் மற்ற உறவினர்களையும் தொடர்ந்து அது ஒரு மரத்தினுடைய பல கிளைகளை போல வேர் விடும், அந்த வேர்களை போல அது படர்ந்து போகிறது. சந்ததி சந்ததி சந்ததியாக பிசாசினுடைய வல்லமை இதிலே உபயோகிக்கப்படுகிறது. முதலாம் சாமுவேல் 15:23 வாசிப்போம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிரக ஆராதனைக்கும், அதாவது சொரூப வணக்கத்துக்கும் சரியாயிருக்கிறது. பாத்தீங்களா, ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிரக ஆராதனை அதாவது சிலை சொரூப வணக்கத்துக்கும் சரியாயிருக்கிறது. அதாவது இங்கே முரட்டாட்டம் பண்ணுதல் மந்திரவாதம் அதற்கு பின்னால் இருக்கிறது என்று அர்த்தம். தேவனுடைய வார்த்தையை எதிர்த்து முரட்டாட்டம் பண்ணினால், ரெண்டகம் பண்ணினால், சூனிய ஆவி அதாவது மந்திரவாத பொல்லாத ஆவி அங்கே கிரியை செய்கிறது மறைவாக இருந்த என்பதை அறிந்து கொள்ளலாம். மந்திரவாதம் தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களால் செய்யப்படும் காரியம். தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய விருப்பங்களை பிசாசின் வல்லமையை உபயோகித்து இந்த மனுஷர்கள் அதை செய்கிறார்கள். இது எதற்காக செய்யப்படுகிறது? ஜனங்களை கீழ்ப்படுத்தவும், தாங்கள் விரும்பும் காரியத்தை ஒரு குடும்பத்திலே நடப்பிக்கவும், சூழ்நிலைகளை மாற்றவும் செய்யப்படுகிறது. இதற்குரிய மிக மூன்று முக்கியமான சொற்கள் நமக்கு தெரிய வேண்டும். மந்திரவாதம் ஒரு குடும்பத்திலே, அதாவது சூனியம், சூனியத்தின் ஆவி, மந்திரவாத ஆவி மறைவாய் இருந்து கிரியை செய்கிறதா என்பதை அறிந்து கொள்வதற்கு அந்த மூன்று வார்த்தைகளில் ஒன்று மேனிபுலேட், அதாவது திறமையாக கையாளு, சாதுரியமாக செய். இரண்டாவது இன்டிமிடேட், பயமுறுத்தி சம்மதிக்க செய், கட்டாயப்படுத்து. மூன்றாவது டொமினேட், அதிகாரம் செலுத்து. இதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சிலர் மிகவும் கெட்டிச்சனமாக சில காரியங்களை கையாளுவார்கள், சூழ்ச்சி செய்து குடும்பத்திலே தங்களுடைய இஷ்டம் நிறைவேற, அல்லது தங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே சில காரியங்கள் நிறைவேற திறமையாக சூழ்ச்சி செய்து அதை நடத்தி வைப்பார்கள். இப்படியாய் செய்ததை நாங்கள் கண்டால் நிச்சயமாய் அந்த குடும்பத்தின் பின்னால் மந்திரவாத ஆவி அல்லது சூனியத்தின் ஆவி கிரியை செய்யும் என்று அறியலாம். அடுத்ததாக பயமுறுத்தி சம்மதிக்க செய். சிலரை பயமுறுத்தி திருமணம் முடிக்க வைக்கிறார்கள் சில பிள்ளைகளை. நீ அவனை கட்டாட்டி உன கொல்லுவன், நீ அவளை கட்டாட்டி நான் சாகுவன் சார் நஞ்சு குடிச்சு தாப்பன் சொல்லுகிறான். நீ அவளை தான் கட்ட வேணும், அல்லது நாங்கள் குடும்பம் முழுவதுமாக உன்னோடு ஹரா, நீ கட்டத்தான் வேணும். பயமுறுத்தி சம்மதிக்க செய். அப்ப இதுக்கு பின்னால் என்ன? மந்திரவாத ஆவி, சூனியத்தின் ஆவி. கட்டாயப்படுத்து, இல்ல நீ செய்யத்தான் வேணும், அதை விடமாட்டேன் நான், அந்த காரியம் நடக்க முடியாது என்று பலவந்தம் பண்ணி சிலரை காரியங்களை நடப்பிக்க பண்ணுகிறார்கள். இதற்கு பின்னால் கிரியை செய்வது மறைவாக இருந்து சூனியத்தின் அந்த பொல்லாதாவி அல்லது மந்திரவாதாவி. அதிகாரம் செலுத்துவது, உடைய விருப்பத்தை நீ செய்ய முடியாது, இதைத்தான் நீ செய்ய வேண்டும் என்று தங்களுடைய விருப்பங்களை மற்றவர்களை செய்ய பண்ணுவது சூனியத்தின் ஆவி. அப்ப இந்த சூனியத்துக்கு கீழே இந்த மூன்று சொற்கள் மறைகிறது. சூனியம் என்று சொன்னால் செய்வினை என்று சொல்வார்கள். திறமையாக கையாளுவது, சாதுரியமாக செய்வது அல்லது பயமுறுத்தி சம்மதிக்க செய்வது, கட்டாயப்படுத்துவது, அதிகாரம் செலுத்துவது, மேனிபுலேட் இன்டிமிடேட் and dominate in the moon sorkku appo ivatti nam inda kudumbathil edhaavadhu kandam endru sonnal ange anda mandiravadavi polladan suniyathin seivinai naavi pinnale irundhu avargalai anda kudumbathai ellaa balatkara paduthi seiya vekkiradhu endrai naangal arinju kollalam rendavadhaga appo idhu vallamaiye porthathu irandavadhaga divination adhaavadhu தெரியாத காரியங்களை அறிந்து கொள்வது, மறைவான ரகசியங்களை தகாத முறையில் அறிந்து கொள்வது, குறி கேட்கிறது, அஞ்சனம் பார்க்கிறது, கைராசி பார்க்கிறது, இப்படி பலவிதமான தெரியாத காரியங்களை குறிப்பு எழுதுகிறது சிறுப்பிள்ளைகளுக்கு, சாஸ்திரக்காரரிடத்திலிருந்து அல்லது புசாரி மந்திரவாதிகளிடத்திலிருந்து அறிவது, பொருள் காணாமல் போனால் அது போய் அறிகிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் தகாத முறையிலே இந்த அறிவை அறிந்து கொள்வது தகாத முறையிலே. இது தேவனுக்கு விரோதமான காரியம். இப்படி செய்கிறவர்கள் சாத்தானின் பிடியிலே அவர்களுக்கு தெரியாமலே சிக்கிக் கொள்வார்கள். மூன்றாவது பகுதி சோசரி, அதாவது தகாத பொருட்கள், தேவனுக்கு அருவறுப்பான பொருட்கள், பிசாசோடும் அவனுக்கு நடத்தும் எந்த விதமான ஆராதனை பொருட்கள், மெட்டீரியல் அப்ஜெக்ட்ஸ். சில வழிகளிலே இது போத வஸ்துகளாகவும் இருக்கும், இன்னும் பிழையான இசைகள், இப்படிப்பட்டதான பிழையான பொருட்கள் வீட்டில் வச்சிருந்தால் அது சில வழிகளிலே உதாரணங்கள் சொல்லப்போனால் சிற்பங்கள், சிலைகள், தகடுகள், கூடுகள், மந்திர புத்தகங்கள், இன்னும் சில வேளைகளிலே தகப்பனார் மந்திரவாதியாக இருந்தால் அவருடைய பொருட்கள், அவருடைய காரியங்கள், அல்லது பூசாரியாராக இருந்தால் படங்கள், இவைகள் யாவும் வீட்டிலே வச்சிருப்பதே ஆபத்தான காரியம், அருவறுப்பான காரியம். இதை குறித்து திட்டமும் தெளிவுமாய் வேதம் சொல்லியிருக்கிறது. யூதாவுடைய புத்தகம் 23 23 மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வறுத்து தள்ளுங்கள். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வறுத்து தள்ளுங்கள். அந்த அதை கூட வச்சிருக்க கூடாது. அதாவது என்ன விதமான விதமான ஒரு காரியம் இப்படிப்பட்டதான அசுத்தாவிகளுக்கென்றோ அல்லது இந்த வழிகளிலே உபயோகிக்கப்படுகிறதோ அவைகளை நாங்கள் வருத்தி தள்ள வேண்டும். உபாகமம் 7:25-26 தேவன் இதை எச்சரித்திருக்கிறார், இப்படிப்பட்ட பொருட்களை உன் வீட்டிலே கொண்டு போகாதே, அதனோடு சேர்ந்து நீயும் சபிக்கப்படாதே, ஏனென்றால் அந்த பொருட்கள் எல்லாம் சாபத்துக்குள்ளாயிருக்கிறது. கடவை நாங்கள் எவ்விதமான காரியங்கள் இந்த மூன்று கிளைகளுக்குள்ளும் இருக்கிறது என்பதை பார்ப்போம். முதலாவது வல்லமை, வல்லமை என்கிற கிளை, பவர் பிரான்ச் ஆஃப் தி ஆக்கல்ட், அதுதான் விச் கிராஃப்ட், மந்திரவாதம். அதில் அக்குப்ரெஷர், அக்குபங்க்ஷர், அந்த ஊசியினாலே சரீரத்தில் குத்தி வைத்தியம் பார்ப்பது, ஹிப்னோசிஸ், ஹிப்னோட்டிசம் என்று சொல்வார்கள், மயக்குவது, இன்னும் மைண்ட் கண்ட்ரோல், மனதை அடக்குவது, மைண்ட் டைனமிக்ஸ், டேபிள் டிப்பிங், இப்படிப்பட்ட பலவிதமான வல்லமை நிறைந்த சூனியம், பில்லி சூனியம், மாந்திரிகம், இப்படிப்பட்ட காரியங்கள். இரண்டாவதாக நாலேஜ் பிரான்ச், அதாவது அறிவை கொண்டு வரும் கிளை இது பிழையான வழியிலே. அதிலே அஸ்ட்ராலஜி, ராசி பலன்கள், குரல்கள் கேட்பது வேண்டுமென்றே என்ன குரல், சில வழிகளிலே அவர் மேசையிலே எழுத்துக்களை எழுதி கிளாஸ் கவுட்டு வைத்து டம்ளர் டாக்கிங் என்று சொல்வார்கள், இவ்வளவு பயங்கரமான காரியம். அதிலே குரல்கள் சொல்லுவது, ஹாரோஸ்கோப்ஸ், சாஸ்திரங்கள், மைண்ட் ரீடிங், மனதிலே இருக்கிறது உடனடியாக சொல்லுவது, சவுனம் பார்ப்பது, கைரேகை பார்ப்பது, வெற்றிலை வச்சு கேட்பது, இன்னும் இவ்விதமாக இதை குறித்த புஸ்தகங்களை வீட்டில் வைத்திருப்பது என்ற காரியங்களும் அறிவு கிளை. இது அறிவை, இப்படியான வழிகளுக்கு கூட அறிவை அறிகிறார்கள், பிழையான வழியிலே. அதோடு கூட அநேகமாக பழையான காரியங்களையும் அறிந்து கொள்கிறார்கள். பிசாசு அவர்களை வஞ்சித்து விடுகிறது. மூன்றாவதாக, இப்படிப்பட்ட இந்த பொல்லாத ஆவிகள் சரீர பிரகாரமான பொருட்கள், ஆப்ஜெக்ட்ஸ், அதுக்கு சாஸ்திரம் என்று சொல்வார்கள், அவைகளை உபயோகிக்கிறது, அவைகளை அந்த தவிர்க்கப்பட்ட காரியங்களை வீட்டில் வைத்திருக்கிறார்கள். சில வழிகளிலே இது சிறிய ரூபங்களாக செய்யப்பட்ட காரியங்களாக இருக்கலாம், தாலியிலே அல்லது மாலையிலே அல்லது மோதிரத்திலே. இனி பலவிதமான அதோடு சம்பந்தப்பட்ட சில பொருட்கள், தகடுகள், கூடுகள், இன்னும் பலவிதமான மத சம்பந்தமான காரியங்கள். தேவன் தம்முடைய வசனத்திலே இவைகள் யாவையும் தவிர்த்திருக்கிறார். இந்த காரியங்களை மோசையினுடைய காரியத்திலே யாராவது செய்து அல்லது ஈடுபட்டால், இப்ப சொன்ன இந்த மூன்று கிளைகளிலே, அவர்கள் பகிரங்கமாக கொல்லப்படுவார்கள். ஆண்டவர் அதை கொடுத்து தண்டனை மரணம். ஆண்டவர் மாறிப்போகவில்லை. அவருடைய வசனம் ஒன்றைக்கு அதையே சொல்கிறது, அசுத்தமானதை தொடாதிருங்கள், அவர்களை விட்டு பிரிந்து இருங்கள். அப்பொழுது நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் பிதாவாக இருப்பேன், நீங்கள் என் குமாரர்களும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள். பிரைஸ் லார்ட். அப்போஸ்தலர் 19:18 வசனங்களிலே தேவனுடைய நற்செய்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அங்கே பிரசங்கம் பண்ணப்படுகிறது. அந்த வழியில் அநேகம் பேர் இப்படிப்பட்டதான காரியங்களில் ஈடுபட்டிருந்தவர்கள், அதாவது பிசாசனுடைய ராஜ்யத்தின் காரியங்களோடு. அவர்கள் எல்லாரும் தங்களுடைய பொருட்களை எல்லாம் வெளியே கொண்டு வந்து பகிரங்கமாக அதிகளை எல்லாம் எரித்து போட்டார். இதை நாங்கள் அந்த வசனத்தில் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 19:18 விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். பாருங்க, மாய வித்தைக்காரராக இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து, என்ன புஸ்தகங்கள், மந்திர புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளி காசாக கண்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. இப்பொழுது இந்த கேசட்டை கேட்டுக்கொண்டிருக்கவே சிலவரை உனக்கு கோபம் வரலாம், சிலருக்கு கோபம் வரலாம், ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தைகள். சில வழிகளிலே இந்த கேசட்டை கேட்கும் பொழுது பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்கள் கோபிக்கலாம், ஏனென்றால் வெளிச்சம் வரும் பொழுது இருள் இருக்க முடியாது. தேவனுடைய வசனம் வெளிச்சம். அவர் இந்த காரியங்கள் அனைத்தையும் தம்முடைய அசைக்க முடியாத வசனத்திலே கூறியிருக்கிறார். இதை எதிர்ப்பவர்கள் என்னையல்ல, தேவனை எதிர்க்கிறார்கள். என்னால் நான் சொல்கிற இந்த காரியங்கள் அனைத்தும் தேவனுடைய வசனங்கள், ஒன்றும் என்னுடையதல்ல. இவையாவும் திட்டம் தெளிவுமாய் தேவனுடைய வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது. இதில் ஈடுபடுகிறவர்கள் மரணத்தை விரும்புகிறார்கள். இதை எதிர்க்கிறவர்கள் தேவனை எதிர்த்து நரகத்தை விரும்புகிறார்கள், பிசாசின் ராஜ்யத்தை விரும்புகிறார்கள். ஆனால் இதில் கீழ்ப்படுகிறவர்களோ தேவனுடைய கிருபையை பெறுவார்கள். ஒரு தடவை ஒரு ஊழியக்காரன் ஒரு சகோதரனுடைய பக்கத்தில் இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவன் துதித்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவன் எந்த ஒரு அந்நிய பாஷையும் பேசியதாக அங்கு இல்லை. இப்போ இந்த ஊழியக்காரனுக்கு ஏவப்பட்டது அவனிடத்தில் சில கேள்விகளை கேட்க. அவர் கேட்டார், நீ ஆவியில் நிரப்பப்பட்டிருக்கிறாயா என்று. அவன் சொன்னால், ஆம், நிரப்பப்பட்டிருக்கிறேன். அந்நிய பாஷை பேசுகிறாயா? இல்லை, நான் பேசுகிறதில்லை, ஆனால் நான் ஆவியில் நிரம்பியிருக்கிறேன். அவர் சொன்னால், நீ எப்பயாவது சாஸ்திரம் பார்க்க போயிருக்கிறாயா? அவன் சிரித்தோடு சொன்னான், அது எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனாலும் சும்மா நான் போனேன் என்று. ஒளிகாரன் சொன்னாராம், சரி, நம்பிக்கை இல்லை, சும்மா நீ போனாய், எப்படியும் அவன் சொன்ன குறிப்பை நீ கேட்டாய் தானே? அந்த நான் கேட்டேன், ஆனால் நான் அது நம்பவில்லை என்று மறுபடியும் சிரித்தான். என்றாலும் அந்த ஊழியக்காரன் சொன்னார், நீ போனது பிழை, அதை கேட்டது பிழை, என்று கேட்டால் தேவனதை விளக்கி இருக்கிற தம்முடைய வார்த்தையிலே நீ உன்னை தாழ்த்தி கொண்டு அதுக்கு மன்னிப்பு கேட்பாயா என்று கேட்டார். அவன் சொன்னான், பரவாயில்ல, நான் நம்பலை, என்றாலும் பரவாயில்ல, நான் மன்னிப்பு கேட்கிறேன், அதில் எனக்கு ஒன்றுமில்லை என்றுச்சு நான். சரி என்று சொல்லி அந்த சகோதரன் ஒரு சிறிய ஜெபத்தை பண்ணான். ஆண்டவரே, இந்த இடத்துக்கு நான் தெரிந்தோ தெரியாமல் போன, எனக்கு மன்னியும், என்னை இந்த காரியத்தில் எனக்கு விடுதலை தாரும், இந்த பிசாசன் பிடியிலிருந்து. அது சொல்லி முடித்த பின்பு இந்த ஊழியக்காரன் என்ன செய்தான், அவன் தலைமையை கை வைத்ததும் அவன் உடனடியாக அணி பாசி பேசி ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தான். சில வேளைகளிலே எப்படிப்பட்டதான நீட்டப்பட்ட கரம் பின்னிருந்து வருகிற இந்த சாபமான காரியங்கள் அவை அறிக்கை பண்ணப்படாததுனாலே அவைகள் நமக்கு தடையா இருக்கும். நிச்சயமா இன்றைக்கு அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாமையினூடாக சபையில் இருக்கிறவர்கள், சபைக்கு போகிறவர்கள், பல விதமான சபை பிரிவுகளில் இருக்கிறவர்கள் பிசாசுகளோடு தொடர்பு வைத்திருக்கிறார்கள். படித்தவர்கள், படிக்காதவர்கள் இன்னும் எத்தனையோ பேர் அந்தரங்கமாக அவர்கள் இப்படிப்பட்டதான காரியங்களை செய்வார்கள். சாஸ்திரம் கேட்க போவார்கள், அஞ்சனம் பார்க்க போவார்கள், சில வழிகளிலே சூனிய காரியங்களில் ஈடுபடுவார்கள். இன்னும் இப்படிப்பட்டதான காரியங்கள் பல இரகசியமாக சில செய்கிறார்கள். தேவனிலே சொல்கிறார் ஆவிக்குரிய வேசித்தனம். இதிலே ஈடுபடுகிறவர்கள் நிச்சயம் சாபத்திலிருந்து தப்ப முடியாது. தாங்களாகவே அந்த சாபத்துக்குள்ளே தங்களை போட்டு விடுகிறார்கள். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலே பின்னிட்டு பார்க்கும் பொழுது நான்கு தலைமுறைகளை எண்ணி பார்த்தால் நம்முடைய தாய் தகப்பன், நம்முடைய தாயின் தாயின் தகப்பனும், நம்முடைய தகப்பனின் தாயின் தகப்பனும், இப்படியாக நான்கு தலைமுறைகள் போனால் 30 பேர் வருகிறார்கள். அந்த 30 பேரிலும் மிக முக்கியமாக அந்த 10 கற்பனைகள் முதலாம் இரண்டாம் கற்பனைகளுக்கு விரோதமாக பாவம் செய்திருந்தால் நிச்சயம் ஆண்டவர் கூறியிருக்கிற அந்த சாபம் நம்மை பின்னிட்டு தொடரும். இயேசுவண்டு வந்தபொழுது நாம் ரட்சிப்பு பெறுகிறோம், ஆனால் நாம் வாயினாலே அறிக்கப்படுகிறோம். நீதி உண்டாக இருதயத்தினாலே விசுவாசிக்கப்படும், விடுதலை உண்டாக வாயினால் அறிக்கப்படப்படும். பாவம் என்னிப்ப அப்படியோ அதே மாதிரித்தான் சாபங்களும். அதை வாயினாலே அறிக்கப்பண்ணியவர்கள் உடைக்க வேண்டும். ரட்சிப்பை அவை தொட முடியாது, ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெறுவதற்கு தடையை கொண்டு வரும். சோர்வுள்ள ஒரு வாழ்க்கை, திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு கோயிலுக்கு போறதுதான், ஏதோ ஆண்டவரோ கொஞ்சம் ஆசீர்வதிக்கிறார் ஆனால் திருப்தி இல்லை, வேலையில் முன்னேற்றம் இல்லை, இப்படிப்பட்ட பிரதான ஒரு ஜீவியம். அதனாலே இந்த 30 பேர் எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் வாழ்க்கையை பாதிக்கக்கூடும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பின்பக்கமாக எங்களுடைய சந்ததியில் ஆனாலும் நம்முடைய பிதாமாகிய தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவரை சாபமாக்கி நமக்காக அவர் ஒரு வழியை திறந்திருக்கிறார் விடுதலை அடைய. அவர் மூலம் நாங்கள் விடுதலை அடையலாம். அவருடைய நாமத்தின் வல்லமையினால் நாங்கள் விடுதலை அடையலாம். எக்ஸ்கியூஸ் மீ. அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய சில பாவங்கள், அதாவது நாம் கவலையினமாக இருந்தால் இந்த பாவங்களுக்கூடாகவும் சாபங்கள் வரலாம். ஏற்கனவே பார்த்தோம் 10 கற்பனையிலே முதலாம் இரண்டாம் கற்பனைகளுக்கூட. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே உபாகமம் 27:15 தொடக்கம் 26 வரை, உபாகமம் 27:15 தொடக்கம் 26 வரை, கர்த்தருக்கு அருவறுப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரத்தை உண்டு பண்ணி ஒரு சிலையை ஒரு சுரூபத்தை ஒளிப்படத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் பிரத்யுத்தரமாக ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். அப்ப இது முதலாம் கற்பனையில வருது இல்லையா? இரண்டாவது கற்பனையிலே தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். இன்றைக்கு எத்தனையோ பேர் தன் தகப்பன் தாயோடு கோபமாக இருக்கிறார்கள், பிள்ளைகள் அல்லது திருமணமானவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் கோபிச்சிட்டார்கள், ஒரு சீதனம் அல்லது ஏதோ ஒரு காணி எழுதுற விஷயம் அல்லது என்னமோ அதுல கோபம். அப்ப ஆளையால் மன்னிக்காமல் இருக்கிறது, அதுல ஏதாவது வாய் திறந்து தாயை தூஷித்து போடுறது. இப்படியானால் தேவனுடைய ஆசீர்வாதம் தடைபெறும், சாபத்துக்குள்ளாய் நம்மை போடுவோம். தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களா? ஜனங்கள் எல்லாரும் ஆமீன் என்று சொல்லுகிறவர்கள். பிறனுடைய எல்லைக்குரிய உடைய ஒட்டி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமீன் என்று சொல்லக்கூடும். அதாவது சிலர் வேலியை மெதுவா பிடுங்கி நாட்டுறது அங்கால, அங்கால அவங்க எங்கேயோ போயிட்டு நம்ம எங்கேயோ ஒரு விடுமுறைக்கு ஹாலிடேக்கு எங்கேயோ போயிட்டு நம்ம கொழும்புக்கு மெதுவாக வேலிய பிடுங்கி நாட்டுறது, வேலி நடந்து வருது மெதுவா அட்டை மாறி ஊந்து கொண்டு மரமெல்லாம் நாட்டி போடுவாங்க, வந்து அங்க அளந்து பார்த்தா 1.5 அடி கூட இது வளாவில. எப்படிப்பட்டவன் இப்படி காரியங்களை செய்திருக்கிறாயா? உனக்கு சாபம், படுகுழி சாபம். சபிக்கப்பட்டவன், குருடனை வழிதப்பச் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். தெரியாத ஒருவனை வேணுமென்று தெரியாத ஒரு வழியில் அனுப்புகிறவன், ஒரு குருடனை நீ சபிக்கப்பட்டவன். வேணுமென்று பெரிய வழியால் இருப்பதே பரதேசி திக்கற்றவன், விதவை ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன். ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று. பரதேசி, திக்கற்றவன், விதவை ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்கள். இந்த இடத்திலே பரதேசி அதாவது அந்நியன், திக்கற்றவன் அதாவது உதவியற்ற ஒரு ஆள், விதவை ஆகியோருடைய நியாயத்தை புரட்டுகிறவன் அதாவது அவர்களுக்கு தீங்கு செய்தவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். இந்த விஷயத்திலே ஆண்டவர் கருச்சிறுவை மிக முக்கியமாக அதிலே கூறப்பட்டிருக்கிறது. அதாவது கரு கூட்டிய பின் ஒரு பெண்ணினுடைய கற்பத்திலே அங்கு குழந்தை மிகவும் ஆரம்ப காலத்திலே இருக்கிறது. ஒருவேளை ஒரு மாதமா இருக்கலாம், ஒன்றரை மாதமா இருக்கலாம். கரு கூட்டிய பின் கருச்சிறவு செய்வது அதாவது அதை ஊசி போட்டோ அல்லது மாத்திரை போட்டோ அதை வெளியாலே வரப்பண்ணுவது கொலை. தேவன் அதுக்கு பேர் வைத்திருக்கார் கொலை. டாக்டருடைய சொல்லு அபார்ஷன், தேவனுடைய சொல்லு கொலை, படுகொலை. ஏனென்றால் அந்த பிள்ளை கொலை செய்யப்படுகிறது. அந்த கொலையை தடுக்க அந்த பிள்ளையினால் கூடாது. அது திக்கற்ற பிள்ளையாக இருக்கிறது, அதுக்கு உதவி இல்லை. ஆகையினாலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருந்தால் நீ சாபத்துக்குள்ளாக இருப்பாள் குடும்பம். இப்படிப்பட்ட அது திக்கற்ற பிள்ளையாக இருக்கிறது, அதுக்கு உதவி இல்லை. ஆகையினாலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருந்தால் நீ சாபத்துக்குள்ளாக இருப்பாள் குடும்பம். இப்படிப்பட்ட காரியங்களை செய்தவர்களுக்கு மரணத்தின் ஆவியும் கொலையின் ஆவியும் தங்கள் குடும்பத்தில் கிரியை செய்யும். The spirit of death and the spirit of murder. ஆனாலும் இவற்றில் இருந்து நமக்கு விடுதலை உண்டு. நாம் இவற்றை அறிக்கை பண்ணி நாங்கள் விடுதலை அறியலாம் இயேசு கிறிஸ்து நாமத்தின் வல்லமையினாலே. தன் தகப்பன் மனைவியோட சயனிக்கிறவன் தன் தகப்பனுடைய மானத்தை திறந்தபடினாலே சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமென் சொல்லக்கூடியவர்கள். அதாவது நெருக்கமான உறவுள்ளவர்களோட உடல் உறவு வைத்தால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். யாரொரு மிருகத்தோடு புணர்ச்சி செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாருமா அமை நடு சொல்லக்கிறவர்கள். தன் தகப்பனுக்காவது தாய்க்காவது குமாரத்தாகி தன் சகோதரியோட சாதிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். சகோதரர்களோடு சகோதரிகளோடு பாலியல் உறவு வைத்திருக்கிறவர்கள் இந்த கோர்ஸ் அவர்கள் சாபத்துக்குள்ளாக இருப்பார்கள். ஒரு சகோதரன் தன் சொந்த சகோதரியோடு உடல் உறவு வைத்திருந்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான், அவள் சபிக்கப்பட்டவனாக இருப்பாள். சாபம் அந்த வீட்டிலே இருக்கும். தன் மாமியோட சாதிக்கிறவன் உறவு வைத்திருக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்லக்கூடியவர்கள். ஒளிப்படத்திலே புறனை கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லக்கூடியவர்கள். குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லக்கூடியவர்கள். இந்த நியாயப்பிரமான வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லக்கூடியவர்கள். அப்ப இந்த இப்படிப்பட்ட பாவங்களுக்காகவும் சாபங்கள் நம்மை தொடரலாம் நம்முடைய வாழ்க்கையிலே. இப்படிப்பட்ட பாவங்களுக்காகவும் இன்றைக்கு எத்தனையோ பேர் பெரிதான காரியங்களை பாவங்களை செய்யாவிட்டாலும் சிறிதான காரியங்கள் கரிச்சிதைவு போன்ற காரியங்கள் அதில் பிழைவிட்டிருக்கிறார்கள். இன்னும் தாய் தகப்பனை தூஷிப்பது, இன்னும் சிலர் மெய்யாகவே மிகவும் நெருக்கமான உறவினர்களோடு மாமி அல்லது சிறிய தாய் அல்லது சொந்த சகோதரி இப்படிப்பட்டவர்களோடு பாலியல் உடல் உறவு வைத்திருக்கிறார்கள். பனிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றார். இன்றைக்கும் தேவன் சொன்ன இந்த வார்த்தைகள் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. இந்த வார்த்தைகள் சொல்லி ஏறக்குறைய 4000 வருஷங்கள் முடிந்து போச்சுது. ஆனாலும் இந்த வார்த்தைகள் இன்றைக்கும் யூதர்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறது. யூதர்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். யூதர்களை அதாவது இஸ்ரவேல் தேசத்தை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள். இது தேவனுடைய வார்த்தை. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். மற்றவர்கள் சபிக்கலாம், இஸ்ரவேல் தேசத்தை. ஆனால் தேவனுடைய சாபத்தை பெறாது அவர்கள் சபிக்க முடியாது. யாராவது அதை செய்கிறவன் தேவனுடைய சாபத்துக்குள்ளாவான் நிச்சயமாக. எரேமியா 17:5, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயமாக்கி புயபலமாக்கி கொண்டு கத்தரை விட்டு விலகிற இதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கத்தர் சொல்லுகிறார். அவன் அந்த வழியில் கரளையாய் போன செடியைப் போல இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். அப்ப தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற ஒருவன் அவரை விட்டு மெதுவாக விலகி மனுஷனை நம்புவானால் அவர் எனக்கு செய்வார், இவர் எனக்கு செய்வார், இவர் நிச்சயம் உதவி செய்வார், அந்த எம்பி, இந்த ஜிஏ, அந்த கிராம சேவையாளர், அப்படி கத்தரின் மேல் நம்பிக்கை வைக்காமல் இவர்களை நாடி இவர்களை நம்பி கொண்டிருந்தால் அப்படிப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். மனுஷனை நம்புகிறபடியினாலே நாங்களும் மனுஷர்கள் தானே. அப்படியானால் நாங்கள் எங்கள் சுய புத்தியை நம்ப கூடாது. அதான் வேதம் சொல்வது, உன் சுய புத்தி மேல் தங்கிடாமல் உன் வழிகளில் எல்லாம் கத்தரை நினைத்துக்கொள், அவருடைய வசனத்தை நினைத்துக்கொள். ஆனால் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியமான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அடுத்ததாக கலாத்தியருடைய புத்தகம் 3:3 வசனத்திலே தேவ ஆவியானவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை பற்றிக் கொண்டு அவரிலே தொடர்ந்து ஊழியத்தை செய்யாமல் மாமிசத்தை நம்புவது ஆவியிலே தொடங்கி நம்முடைய பலத்திலே முடிக்க பார்க்கிறது. இப்படிப்பட்டவர்கள் மயக்கத்தில் இருக்கிறார்கள், அதாவது வஞ்சிக்கப்பட்ட நிலைமையிலே, வஞ்சிக்கப்பட்ட நிலைமையிலே. உங்களை மயக்கினவன் யார் என்று பவுல் கேட்கிறான். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்படியாமல் போத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? மயக்கம், மயக்கம், அதாவது ஏதோ மந்திரவாதம் நடந்திருக்கிறது, ஏதோ ஒரு பிசாசா மந்திரவாதம் ஆவி கிரியை செய்திருக்கிறது என்பது எங்க தெரியக்கூடியதா இருக்கிறது. கிரியை செய்து அவர்களை தேவ வசனத்தை விட்டு விலக்கி ஆவியானவர்களை தங்கியிருக்கிறதை விட்டு விலகி கட்டளைகளுக்குள்ளாய் திரும்பமாக கொண்டு வந்து போடுகிறது. தங்கள் சொந்த பலத்திலே காரியங்களை நடப்பிக்க அவர்களை அதுக்குள்ளாய் கொண்டு வந்து போடுகிறது. 3:10 நியாய பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள். அதாவது இதை செய்தால் தான் தேவனுக்கு பிரியம், இதை செய்தால் அது நல்லது, அந்த காரியம் செய்வேன், இந்த காரியம் செய்வேன், நான் இந்த காரியங்களை கீழ்படுகிறதுனால தேவன் பிரியப்படுகிறார், அதனால எனக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது, அதனால நீங்க பரலோகம் கிடைக்கிறது என்று நினைத்து கட்டளைகளை மட்டும் வைத்துக் கொள்ளுகிறவர்கள் சாபத்துக்குள்ளா இருக்கிறார்கள். ஏனென்றால் மனிதனால் கட்டளைகளை வைத்திருக்க முடியாது. மனுஷன் பாவி. ஆனால் ஆண்டவர்களை வந்ததுக்கு பிறகு மறுபடியும் எங்கள் சொந்த பலத்தினாலே நாங்கள் அதை செய்தால் இதை செய்தால் என்று சொல்லி அந்த கட்டளை நான் வைத்திருக்க வேண்டும், இந்த கட்டளை நான் வைத்திருக்க வேண்டும், அதுக்கு என்று சொல்லி கட்டளைக்கு கீழே எங்களுக்கு திரும்பமா கொண்டு வந்து போடுகிற நேரத்தில் கிருபையை விட்டு விலகுகிறோம், சாபத்துக்குள்ளாய் மறுபடியும் எங்களை போடுகிறோம். ஆனால் தேவன் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நம்மச்சித்தார். வந்து அந்த முதல வசனத்தில் 3:3 இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. அதாவது அவர்களுக்கு எல்லாம் தெரிந்து ரட்சிப்பை எல்லாம் பெற்றிருந்தார்கள். ஆனால் இவர்கள் யாரையும் மயக்கி போட்டார்கள். இவர்களை கலாத்தியரை கிறிஸ்தவர்களை கலாத்தியர் என்ற இடத்துல இருந்த சபை கலேஷியா, அதாவது ஏதோ ஒரு மந்திரவாத ஆவி கிரியை செய்திருக்கிறதே விளங்கிச்சா? எஸ். அப்ப இப்படிப்பட்ட அதானவர்கள், அதாவது கட்டளைகளை வச்சிருக்க வேண்டும் என்று மட்டும் விரும்புகிறவர்களும் இன்னும் மனுஷனை நம்புகிறவர்களும் உப்புள்ள நிலங்களிலே விதைக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஒன்று மலரால் ஒன்றும் கனி கொடுக்காது, நன்மை வருகிறதை காணாமல். பக்கத்தில் உள்ளாக நன்மை அனுபவிப்பாங்க, அவங்களுக்கு அது நன்மை வந்திருக்குன்னு தெரியாது. மயக்கத்தில் இருப்பினம், பிசாசின் மயக்கத்திலே அடுத்தது மயக்க நிலையிலே வஞ்சிக்கப்பட்டு கிறிஸ்துவை விட்டு விலகுவது. இது சாபத்தை கொண்டு வரும். கலாத்தி 3:6 தொடக்கம், உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புவதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிறோம் தூதனாவது. அது யாராவும் கிடையாது. அவன் கபிரியல் வந்து சொன்னாலும் வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற நற்செய்தியை தவிர வேற ஒரு நற்செய்தி அவன் கூறுவான். ஆனால் என்ன சொல்லப்படுகிறது, வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறவன். அப்ப இதிலே பிரசங்கிமார் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும். நச்சேரி அறிவிக்கிறவர்கள் வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவன் சாபிக்கப்பட்டவன், அவன் சாபத்துக்குள்ளாக இருக்கிறான். மறுபடியும் ஒன்பதாம் வசனம், முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் ஒருவர் சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கிடவன். ஆயால் தேவனுடைய நச்சேரி எது என்பதை அறிந்து கவனமாய் பிரசங்கம் பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்து யார்? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாயிருக்கிறார். அவர் கண்கள் காணாத சர்வ வல்லமையுள்ள தேவன், மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன். அவர் பாவங்களை சுமந்தவர், நமக்காய் பாவமானவர், நமக்காய் சாபமானவர். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். சிலுவையிலே அவர் அறையுண்டார், அவர் மரித்தார், மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார், மறுபடியும் வர இருக்கிறார். அவர் மூலம் மட்டும்தான் எந்த ஒரு மனுஷனுக்கும் பாவ மன்னிப்பும் புதிதான ஒரு இதயமும் பிசாசின் ராஜ்யத்தை விட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நுழைந்து கொள்வதும் அந்த கிருபை தேவன் கொடுத்தார். இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். ஒரே தேவன், ஒரே இரட்சகர், வேறு ஒன்றுமில்லை. ஒரே தேவன், ஒரே இரட்சகர். இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து இன்னும் வேறு எவ்வித வழிகளிலே சாபங்கள் நமக்கு அல்லது நம்முடைய குடும்பத்துக்கு வரும் என்பதை குறித்து நாங்கள் பார்ப்போம். சகரி 5:1-4 வசனங்கள். நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இதோ பறக்கிற ஒரு புத்தக சுருளை கண்டேன். தூதன், நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். பறக்கிற ஒரு புத்தக சுருளை காண்கிறேன், அது நீளம் 20 முழம், அது நகலம் 10 முழமாய் இருக்கிறது என்றேன். அப்பொழுது அவர், இது பூமியின் மீது எங்கும் புறப்பட்டு போகிற சாபம். அதோ சாபம், எந்த திருடனும் அதன் ஒரு புறத்தில் இருக்கிறதின்படியே அழிக்கப்பட்டு போவான். ஆணையிடுகிற எவனும் அதன் மறுபுறத்தில் இருக்கிறதின்படியே அழிக்கப்பட்டு போவான். அது திருடன் வீட்டிலும் என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறவன் வீட்டிலும் வந்து அவனவன் வீட்டின் நடுவிலே தங்கி அதை அதன் மரங்களோடும் அதன் கல்லுகளோடும் கூட நிர்மூலமாகும்படி அதை புறப்பட்டு போக பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்திலே 2 குறிப்பான பாவங்கள் ஆண்டவர் குறிப்பிடுகிறார். முதலாவது திருடுதல், இரண்டாவது கர்த்தருடைய நாமத்திலே பொய்யாக ஆணையிடுதல். First is theft, the other one is swearing falsely in the name of the Lord. திருடுதல், களவு. இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே களவு மிகவும் பெரிதாய் பெருகி இருக்கிறது. களவு என்பது ஒரு சாதாரண சர்வசாதாரணமான ஒரு காரியம். அநேகமான கட்டிடங்களுக்கு கூரை தலையில்லை. வீடுகளையும் பலவிதமான பெரிய கட்டிடங்களையும் களவாடுகிறார்கள். இன்னும் கடைகளை உடைத்து இன்னும் பல வழிகளிலே திருட்டுத்தனம் நடக்கிறது. எந்த மனுஷனுக்கும் களவு விருப்பம் இல்லை, ஆனால் பிசாசு அவர்களை வஞ்சித்து களவு செய்ய தூண்டுகிறது. ஏனென்றால் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறவனாயிருக்கிறான். அப்ப திருடுதலுக்காகவும் இன்னும் அடுத்ததாக கர்த்தருடைய நாமத்திலே பொய்யாக ஆணையிடுதல், அதாவது மெய்யாக நான் இதை செய்வேன், இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லி. இப்படிப்பட்ட காரியம் இன்றைக்கு பல சபைகளிலும் நடக்கிறது. பல வாலிப பெண்கள் இதனாலே மிகவும் பாதிப்புக்குள்ளாக போயிருக்கிறார்கள். ஒரு நேரத்திலே வாலிப சகோதரர்கள் கர்த்தர் பேசினார் என்று வாக்கு கொடுக்கிறார்கள். அதன் பிறகு கர்த்தர் பேசவில்லை, அது சொன்னார், இது சொன்னார், அந்த தீக்க தரிசனம், இந்த தீக்க தரிசனம் என்று சொல்லி அந்த கொடுத்த வாக்கு தத்துவத்தில் இருந்து தப்ப பார்க்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திலே சொன்னதுக்கு பின்பு இந்த 2 பாவங்களும் இந்த வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தில் இருக்கிறது. இதற்காக இந்த சாபம் வந்து இவர்கள் என்ன செய்யுமாம்? 4 வசனம், அது திருடன் வீட்டிலும் என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறவன் வீட்டிலும் வந்து அவனவன் வீட்டில் நடுவிலே தங்கி, See, the curse is going to come in the middle of the house. வீட்டுக்குள்ளே நடுவுக்குள்ளே இந்த சாபம் நுழைய போகிறது. இட் இஸ் வெரி சிம்பிள். தேவனுடைய வார்த்தை மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு அவர் ஒரு குத்து வச்சாரண்டா அது ஒரு காரணம் இருக்கும். ஒரு விசிறியும் நீக்கப்படாத என்று இயேசு சொன்னார். இந்த சாபம் குறிப்பாக திருட்டுத்தனத்துக்காக அல்லது பொய்யாக ஆணையிடுதல் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு பிறகு அதை உடைக்கிறது. நான் இப்படி செய்வேன் சொல்லப்பட்டு செய்யாமல் விடுது. இந்த இரண்டு காரியங்களுக்காகவும் இந்த சாபம் அவர்கள் வீட்டு நடுவிலே வந்து தாங்கும், வீட்டுக்குள்ளே நுழையும். அது நுழைந்து என்ன செய்ய போகுது? அதன் மரங்களோடும் அதன் கல்லுகளோடும் கூட நிர்மூலமாகும்படி அதை புறப்பட்டு போக பண்ணுவேன் என்று சேனைகளின் கருத்து சொல்கிறார். அப்ப வீட்டுக்குள்ள வந்து சாபம் கல்லுகளையும் மரங்களையும் நிலைகளையும் நிர்மூலமாக்கி அங்கே இருக்கிற மனுஷர் வாட என்ன தப்ப முடியுமா? இல்லை. இது தேவனால் அனுப்பப்படுகிற சாபம். தேவனாலே என்னுடைய புத்தகம் முதலாம் அதிகாரம் 4 தொடக்கமாறு வரை. இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சுப்பாவு பட்ட உங்கள் வீடுகளை குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, கொடித்தும் பரிபூர்ணமடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே இன்சஃபிஷியன்சி, அதாவது தேவன் நம்மை நிறைவான ஜீவியத்துக்கு நிறைவான வாழ்வுக்கு அழைத்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய காரியங்களை ஜனங்கள் விட்டு அவருடைய சித்தத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்றாமல் சபைகளெல்லாம் தங்கள் தங்கள் ஆராதனையிலும் தங்களது பாதைகளிலும் இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறான், இப்படிப்பட்டதான ஒரு சாபம் ஜனங்களை தேவனுடைய ஜனங்களை வந்து பிடிக்கும். அதாவது எவ்வளவு குடித்தும் உங்களுக்கு தாகம் தீரவில்லை, சாப்பிட்டீர்கள் பசி தீரவில்லை, போதாமல் இருக்கிறதே. காசு எடுத்தீர்கள் பொச்சலான பைக்குள்ளே போடுகிறீர்கள், அதாவது ஐயோ இவ்வளவும் நாங்கள் சம்பாதிக்கிறோம் ஆனா கொஞ்சம் காசும் தங்குது இல்லையே வீட்டுல, அப்படி எல்லாம் அழிஞ்சு போகுது. ஐயோ அந்த பென்ஷன் மாடுகிட்டே எல்லாம் முடிஞ்சு போகுது, அடுத்த காசு வாழ்ந்துகிட்டே எல்லாம் முடிஞ்சு போகுது, காணுது இல்லையே, ஒன்றுக்கும் காணுது இல்லையே. ஏன் ஆண்டவர் பேசாம இருக்கிறார் இப்படியா கேப்பார்? So that is why God is saying here, neglect of God's work. தேவனுடைய காரியங்களை தவிர்ப்பதனாலே, தேவனுடைய வேலையை தவிர்ப்பதனாலே இன்சஃபிஷியன்சி, குறைவுபடுதல். அடுத்ததாக மல்கியா 3 அதிகாரம் 8 தொடக்கம் 9 வரை உள்ள வசனங்கள். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். இதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள், தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டு சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளா மட்டும் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இந்த பகுதியிலே தேவனுக்கு போக வேண்டிய பகுதியை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த காணிக்கையை, அந்த தசம பாகத்தையும் ஜனங்கள் கொண்டு போய் செலுத்தாமல் விடுகிறதுனாலே அவர்கள் தேவனை வஞ்சிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். மனுஷன் தேவனை வஞ்சிக்க முடியாது, ஆனால் நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள் தேவன் சொல்கிறார். ஜனங்க கேட்கிறாள், எதில் ஆண்டவரை நாங்கள் வஞ்சித்தோம்? தேவன் சொல்றார், காணிக்கையிலும் தசமபாகத்திலும். எனக்கு அனைவரும் பேரை பிசாசு வஞ்சிக்கிறது. இந்த மாதம் கொடுக்கல, ஐயோ இந்த மாதம் தசமபாகம் கொடுக்கற ஆண்டவருக்கு தெரியும், இந்த பிரச்சனை இருக்கு, அந்த கொஞ்சம் கடன் காசு கொடுக்க இருக்கு, அப்படின்னாலும் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் தானே, அப்படினாலும் அடுத்த மாதம் நான் கொடுப்பேன், அடுத்த மாதம் தொடக்கம், அல்லது ஒரு 3 மாதத்துக்கு விட்டுட்டு 4 மாதம் தொடக்கம் கொடுப்போம், ஆண்டவருக்கு நம்முடைய பிரச்சனை எல்லாம் தெரியும், இப்படி என்று சொல்லிட்டு அதை கொடுக்காம விடுறாங்க. தென் த கர்ஸ் கம், சாபம் அவர்கள் மேல் வருகிறது. சாபம் அவர்கள் மேல் வருகிறது. ஒரு சகோதரர் இடத்துல சொன்னார், பிரதர் நான் இப்ப சம்பள உயர்வுக்காக நான் ஜெபம் பண்ணினேன், ஆண்டவர் அதை கொடுத்தார், ஆனால் சம்பள உயர்வு வந்ததும் என்னிடத்துல நான் கேட்டபொழுது எவ்வளவு சொல்லி அவர் மேனேஜர் சொன்னார், 2 ரூபா 50 சம் கூட்டியிருக்கிறேன் சொல்லி, 250 சம்பள உயர்வு. அவருக்கு மிகவும் துக்கமா இருந்ததாம். அதுக்கு பிறகு அவருக்கு 4 நாட்களாக வேலை செய்யறதுக்கு பணம் அவர்களுக்கு அவருக்கு கொடுக்க வேண்டியதா இருந்ததே. அதை போய் கேட்டது அவர் சொன்னார்கள், இல்லை நீ 4 நாள் நீ வேலை செய்யவில்லை, நீ கொஞ்ச நேரம் தான் வேலை செய்யுது, அப்படி இல்ல அந்த காசு உனக்கு தர முடியாது, எங்கே ஒரு புத்தகத்துல நீ எழுதவில்லையு சொல்லி. நான் கேட்ட, உண்மையா நீ வேலை செய்தான்னு சொன்னா, நான் உண்மையா தான் வேலை செய்தனா, ஏன் இவனுக்கு நடந்தது? அப்ப அவர் சொன்னார், நான் வீட்டை போய் கேட்டேன் பிரதர், ஏன் நான் எனக்கு இது ஆண்டவரே 2 ரூபா 50 சம் தானே எனக்கு சம்பள உயர்வு, நான் ஜெபம் பண்ணதுக்கு വിശ്വാസ ജോമ്പണ്ണിനെ ആ എനിക്ക് ഏനിന്റെ ഇതിന്റെ കാശ് തരാമ പോയിട്ട് തന്റെ 200 250 രൂപ തരലേന്റെ ആണ്ടവരെ കുണത്തിനാർ, നീ 4 മാസമായിട്ട് അശഭാം കൊടുക്കലില്ലയാ, നീ ഏണ് ശാപത്തുക്കുള്ള പോയിട്ട அடுத்த படியாக நாங்கள் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் மூலமாய் வரும் சாபங்களை நாங்கள் சிலவற்றை நாங்கள் கவனிப்போம். அதிகாரத்தில் இருக்கிறவர், உதாரணமாக பாடசாலையிலே அதிபர் அதிகாரி, அல்லது வாத்தியாயர் வகுப்பு பிள்ளைகளுக்கு அதிகாரி, வீட்டிலே தகப்பன் அதிகாரி, தகப்பன் அல்லது தாய், தகப்பன் இல்லாத நேரத்திலே ஒரு நாட்டிலே ஜனாதிபதி அதிகாரி இல்லையா, சபையிலே மேய்ப்பன் அதிகாரி, இவர்கள் அதிகாரத்திலே இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் ஏதாவது வார்த்தையை, சாபமுள்ள வார்த்தைகளை சொன்னால் அது நமக்கு காரணம் உண்டானால் நிச்சயம் அது வந்து நமக்கு பாலிக்கும். காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தாங்காது, காரணம் வேண்டும் இல்லையா. குடும்பத்திலே புருஷன் மூலமாய் எப்படி சாபம் பெறலாம்? லாபான் தன்னுடைய மனைவி ராகேலோடு, யாக்கோபு தன்னுடைய மனைவி ராகேலோடு அவன் தன் மாமா லாபான் வீட்டை விட்டு தன்னுடைய இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறான். வர வழியிலே லாபான் இவர்களை கலைத்து பிடிக்கிறான். வந்து அவன் கேட்கிறான், என்னுடைய நீ சொல்லாம நீ போனாய் சொல்லி, அதுக்கு பிறகு கேட்கிறான், என்னுடைய சேவர்களை நீ ஏன் கொண்டு போனாய் என்று. இதை நீங்கள் ஆதியாகமம் 31 வசனத்திலே நாங்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 31. அப்ப இவன் சொன்ன, நான் உங்களுடைய சேவர்களை ஒன்று கொண்டு வருவேன், அது சிற்பங்களை சிலைகளை அவனுக்கு சொல்லி பார்த்துருக்கிறான். இவன் ஒரு சிலைவனுக்கு காரன் லாபான், ஆனாலும் யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோடே விட வேண்டாம். உம்முடைய பொருட்கள் ஏதாவது என் வசத்தில் உண்டானால் நீர் அதை நம்முடைய சகோதரருக்கு முன்பாக பரிசோதித்து அறிந்து அதை எடுத்துக்கொள்ளும் என்றான். ராகேல் அவைகளை திருடிக்கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாமல் இருந்தான். தன்னை பஞ்சாதிதான் திருடி வந்திருக்காண்டா அவனே தெரியல. அவன் உடனே சாப வார்த்தையை பேசினான், யாராவது கொண்டு வந்தா நீ அவரை கொண்டு போடும் என்று சொல்லி சொன்னான். அவன் ஜீவிக்க கூடாது அதாவது இல்லையா. அப்ப அவன் மாயின் வழியினாலே அந்த சாபம் அங்கே வெளியே போனது. ஆனால் அவள் கொண்டு வந்ததை அவன் அறியவில்லை. 35:16-19 உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம், பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்ராத்தாவுக்கு வரை இன்னும் கொஞ்சம் தூரமாயிருக்கும் போது ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையாயிருக்கையில் மருத்துவச்சு அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். மரண காலத்தில் அவள் ஆத்மா பெய்யும் போது அவள் அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பன் அவனுக்கு பெஞ்சமின் என்று பெயரிட்டான். ராகேல் மறித்தே பெத்லேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். பாதி வழியிலே மறித்து போனாள். ஏன் இந்த மனுஷன் சொன்னான், யாராவது இந்த தேவரில் வச்சிருந்தோம் சொன்னா நீ அவரை கொண்டு போடும், அவரை விட வேண்டாம் மனுஷன். புருஷனால் அதிகாரத்தில் இருக்கிறான் புருஷன் அல்லவா, மனைவிக்கு அதிகாரி புருஷன், தேவன் கிறிஸ்து புருஷன், மனைவி பிள்ளைகள். அந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் வாயால் இப்படியான காரியங்களை சொன்னால் அது வந்து பலிக்கக்கூடியதாக இருக்கு. ஏன் ராகேலுக்கு அது வந்து பலித்தது? காரணம் இல்லாமல் இட்டு சாபம் தங்காது. ஏன் பலித்தது? அவள் கீழே அந்த சுரூபங்களை வைத்திருந்தாள். அதை வாசித்து பார்க்கலாம். நீங்கள் கீழே வைத்து அதன் மேலே உட்கார்ந்திருந்தாள். அவன் பரிசோதிக்க வரும்போது அவள் சொன்னால், இல்லை இல்லை, பெண்களுக்கு வரையில் அந்த பிரச்சனை மாதத்தில் வார பிரச்சனை இருக்கிறதா, அதனால நான் எழும்பில அடிச்சினாள் போய் அந்த சாபம் வந்து தாக்கு, சாபம் தாக்கு. மேரி என்கிற ஒரு சகோதரி இருக்கிறார், அவருடைய புருஷனுக்கு பேர் ஜாக். இவர்கள் ரெண்டு பேரும் திருமணம் முடிக்கிறார்கள். மேரிக்கு சரியாக சமைக்க தெரியாது. அவள் சமைத்து சாப்பாடு எடுக்கும் போதெல்லாம் இவன் சொல்லுவான், புருஷன் சொல்லுவான், உன்னுடைய சாப்பாட்டை எனக்கு மணந்தாலே எனக்கு வயிற்றுக்குள்ள என்னமோ எல்லாம் செய்யுது, வயிற்ற குமட்டுது, நீ சமைக்கவே மாட்டாய், ஒரு நாளும் உனக்கு சமைக்க பழகவே மாட்டாய் என்று அடிக்கடி சொல்லுவான். இப்படியே அவன் சொல்ல சொல்ல அவள் வாழ்க்கையிலே கசப்புகள் வந்து வாக்குவாதங்கள் வந்து அங்கே குடும்பம் பிரிகிறது. மனமுடைந்த மேரி இனியாகுதல் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏதாவது மறுமலர்ச்சி வரும்படிக்கு அவள் சமையலை பழகுகிறாள். ஆனால் அவளால் முடியாமல் போகிறது. எவ்வளவுதான் அதை பழகினாலும் அவளால் சரியாய் சமைக்க பழக முடிகிறதில்லை. ஏன், உன் வாழ்க்கையிலே நீ சமையலையே நீ கற்றுக்கொள்ள மாட்டாய் என்று சொல்லி கோபத்திலே புருஷன் பேசிய வார்த்தைகள். இவள் பாடு இப்படி இருக்க புருஷனுக்கு அவன் வாழ்க்கையிலே அவள் பிரிந்ததுக்கு பிறகு சடுதியாக ஒரு நாள் வயிற்றிலே நோய் உண்டாகிறது. அங்கு ஆஸ்பத்திரியில சோதிக்கிறார்கள், அங்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அங்கே நோய் இருக்கிறது. அங்கு படம் பிடித்து பார்த்தால் ஒன்றையும் காணவில்லை. என்ன நடந்தது? இவர் தனக்கு தானே தன் வாயினாலே சொன்னார், உன் சாப்பாட்டை பார்க்க பார்க்க எனக்கு வயிற்றுக்குள்ள என்னமோ செய்யுது குமட்டுது. தன் வாயினாலே உண்டான சாபம் இது. தனக்குத்தானே வரவுக்கும் சாபம். அது உள்ளவன் கேட்க கடவுள். செலவழிகளிலே இன்னும் ஒரு குடும்பத்தை எடுத்தால் அந்த சகோதரிக்கு பணம் எப்படி செலவழிக்கிறன்னு தெரியாது. அப்ப புருஷன் சொல்றான், ஒரு சின்ன புள்ள நாலாம் வகுப்பு புள்ள கையில கொடுத்தாலும் அவளுக்கு தெரியும் என்ன விதமா குடும்பத்தை நடத்தணும். காசு வச்சது உனக்கு ஒன்றும் தெரியாது, மண்டு மட்டும் மண்டு ஒன்றுமே உனக்கு தெரியாது. கடைசி மட்டும் இந்த குடும்பத்தை நடத்துறது பழகவும் மாட்டாய் இந்த சீவியத்துல என்று கோபம் தடுமாறி பேசுகிறான். அவள் வாழ்க்கை அங்கே அதே விதமாக அமைகிறது. ஏனென்றால் புருஷன் வாயினாலே சொன்னபடியால் அப்படியே அது அமைகிறது. எஸ், திருமொழிகள் 12:18. பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். நீதிமொழிகள் 12:18. பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. அப்ப எதுக்காக அந்த மனுஷனுக்கு அங்க உள்ளே நோய் வந்தது வயிற்றிலே? அந்த வார்த்தை பட்டயமா போய் உள்ளே குத்திட்டது. காலையில் நாங்கள் பார்த்தோம், நாவு சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்தது, டெர்லி பாய்சன். பாத்தீங்களா, இப்படிப்பட்ட அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் புருஷன் மனைவியை நோக்கியோ அல்லது தகப்பன் பிள்ளைகளை நோக்கியோ அல்லது தாய் அதிகாரத்தில் இருக்கும்போது பிள்ளைகளை நோக்கியோ பேசப்படும் வார்த்தைகள் கோபமாக செலவழி பேசப்படலாம் அல்லது பகுதி பகுதியாக பேசப்படலாம். புத்தி இல்லாதவர்கள் ஒன்றும் தலையில் சொன்னாலும் ஒன்றும். எப்படி தாய் பேசுகிறதுனாலே அந்த பிள்ளைக்கு அந்த காரியம் போய் பறிக்கக்கூடியதான் இருக்கிறது. ஏன், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் இடம் அல்லது சில வேளைகளிலே வாத்தியாயர்மார் பாடசாலையில இருந்து சொல்வார்கள், உன் சரியான ஒரு கோவர்கள் தனி உண்ட தமையனையும் நான் படிப்பிச்சனான், உன் அண்ணனையும் அவனும் இதே மாதிரி தான், நீ உருப்பிட மாட்டாரா கடைசி மட்டும் உருப்பிட மாட்டான் வாழ்க்கையில போய் மாடி மயிரா என்று சொல்லுவாங்க. பாதி மாதிரி சொல்ற இல்லையா, அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் இப்படி பேசுகிறதுனாலே அவருடைய வாழ்க்கை அவ்விதமாய் போகிறது. அவளுக்கு தெரியாது அது சாபம், அந்த வாழ்க்கையிலே தொடர்ந்து வர முடிச்சு. ஏன், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எடுக்கிற அந்த சாபம். அத்தோடு மெய்ப்பன் மூலமாகவும் இப்படிப்பட்ட காரியங்கள் வரலாம். மெய்ப்பன் அதை சொன்னால் சில குடும்பங்களுக்கு அவர்கள் தகராறுபட்டு அது அப்படியே ஆகும், அவர்கள் அதுக்கு பிறகு உயிரது கஷ்டம். ஆனால் தேவனுடைய கிருபையினாலே ஒப்புரவாகி அவர்கள் மனந்திரும்பி வந்து அதை உடைத்தால் அது இல்லத்து போகும், அது இல்லாமல் போய்விடும். ஏன், மெய்ப்பனும் அதிகாரத்திலே இருக்கிறான். ஒரு வாலிப சகோதரி பாடசாலைக்கு போவதற்கு முன்பதாக அநேக நேரம் கண்ணாடிக்கு முன்னால் நின்று அவள் தன்னை அலங்காரப்படுத்திக் கொள்கிறாள். மெய்யாகவே அவளுடைய முகத்திலே அநேக பருக்கள் பிம்பிள்ஸ் நிறைய அள்ளி போட்டிருக்கிறது. அவள் அதை போக்குவதற்காக சில கிரீம்கள் அவைகளை பூசி கொஞ்சம் கூடுதலான நேரம் எடுக்கிறாள். அவளை பாடசாலைக்கு கொண்டு போய் விடுவதற்காக தகப்பன் காரலை காத்து கொண்டு நிற்கிறார். ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டு நிற்க வேண்டியதா இருக்கிறது. ஒரு நாள் கோபம் அடைந்த தகப்பன், என்ன இன்னும் இப்படியே நீ நிக்கிறான் என்று கண்ணாடிக்கு முன்னால, நானும் காத்து கொண்டே நிக்கிறேன், நீ ஒரு நாளும் உங்க மோட்டை விட்டு அந்த பருக்கள் போகவே போகாது என்று கோபத்திலே வாயை திறந்து உளர்கிறான். அதிகாரத்தில் இருக்கிறது தகப்பன் பிள்ளை, அவள் வாயினாலே வந்த சாம்ப வார்த்தைகள் அவள் பழிக்கிறது. அவள் பல வைத்தியர்களிடம் செல்கிறாள், அந்த பருக்கள் அவள் முகத்தை விட்டு போகிறதில்லை. காரணம் தெரியாமல் தடுமாறுகிறார்கள். ஆனால் அங்கே சாப வார்த்தைகள் வாயினாலே கூறப்பட்டது. தகப்பன் கூறிய வார்த்தைகள் ஆனால் இவைகளுக்கு விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை நாங்கள் ஆண்டவருடைய வல்லமையினாலே அதை உடைக்கலாம். பிரேசலான் அதை உடைத்து அதில இருந்து நாம் விடுதலை அடைய ஆண்டவர் வழி வைத்திருக்கிறார். ஏனென்றால் இயேசு உனக்காக எனக்காக அவர் சாபமானார், சாபமானார். இன்னும் சில வழிகளிலே சூனிய ஆவியினாலே அல்லது மந்திரகார ஆவியினாலே தூண்டப்பட்டு ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை நான் சொல்லுகிறாள்தான் நீ திருமணம் முடிக்க வேணும், இவர் தான் உனக்கு ஆளுன்னு சொல்லி அவர்களை வற்புறுத்தலாம். அல்லது இன்னும் சில குடும்பங்கள் சேர்ந்து வற்புறுத்தலாம். அல்லது குறிப்பாக ஒரு சிலர் வற்புறுத்தலாம். அல்லது தனியாக ஒரு தகப்பன் வற்புறுத்தலாம். இதுக்கு பின்னாலே மந்திரவாத ஆவி, சூனிய ஆவி, அந்த பொல்லாத ஆவி கிரியை செய்து இந்த காரியத்தை நடப்பிக்கிறது. அந்த அந்த அது நடக்காவிட்டால் அந்த சகோதரன் அல்லது அந்த தாய் எவர் வற்புறுத்துகிறார்களோ சில சாப வார்த்தைகளை சொல்கிறார்கள். இப்படித்தான் உன் வாழ்க்கையிலே இருக்கும். கடைசி மட்டும் நீ திருமணமாகி நல்லா இருக்க மாட்டிருக்க மாட்டாய் என்று சொன்னதும் அந்த வார்த்தைகள் அவர் வாழ்க்கையிலே பலிக்க ஆரம்பிக்கும். இப்படியாய் தாய்மார் அல்லது தகப்பன்மார் எத்தனையோ பிள்ளைகளுக்கு சொன்னதுனாலே இன்றைக்கும் காரணம் அறியாது இந்த குடும்பங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சாபத்தில் இருந்து விடுதலை அடைய முடியாமல் ஒரு தடவை கூறப்பட்டால் அது கூறப்பட்டதுதான். இஸ்ரவேல் ஜனம் அடிக்கடி வாயினாலே தங்களை சாபங்களை தங்களுக்கே கூறிக்கொண்டார்கள். நாங்கள் சாவது நல்லதே, நாங்கள் சாவது நல்லதே, இங்கு வந்தது சரியான பிழை, நாங்கள் இத்திரை இருந்திருக்கலாம், நாங்கள் சாவது நல்லதே. இது என்ன செய்தது? ஆசீர்வாதங்களை தடை பண்ணினது, தேவனுடைய திட்டத்தை முறியடித்தது, அவர்களை அங்கே பிரேதங்களாக போட்டது. அனந்தரத்திலே மோசே கோபம் அடைந்து வாய் தடுமாறி பேசினான். என்ன உங்களுக்கு நான் தண்ணியா கொண்டு வர என்று சொல்லி கொஞ்சம் பெருமையாக பேசினான். அது அவனுக்கு சாபமாய் மாறியது, அவனுக்கு ஆசீர்வாதங்களை தடை பண்ணினது. அவன் கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. அந்த கானான் பாலும் தேன் வழிந்தோடும் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. எப்படி ஆய் காரியம் இருக்கிறது? ரைட். தனிப்பட்ட வாழ்க்கையிலே எங்களுக்கு நாங்களே கொண்டு வரும் சாபங்கள், ஐயோ எனக்கு நோய் ஆயிருக்குது, ஐயோ எனக்கு வருத்தமா இருக்குது, நான் இருப்பது சரியில்லை, நான் சாவதுதான் நல்லது, நான் இருந்து பிரயோஜனம் இல்லை, இருப்பதை விட சாவது மேல், என்ன பிரயோஜனம், பிள்ளைகளாலும் நிம்மதி இல்லை, ஐயோ புருஷனாலும் நிம்மதி இல்லை, நமக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு என்னுடைய பக்கம் நின்று பேசுவதற்கு யாரும் இல்லை, எவர் எனக்கு உதவியாயிருக்கிறார்கள். இப்படியா சிலர் நிலையில இருந்து மனமுடைந்து அவர் சொல்கிறார் இருக்கிறதை விட சாவது மேல், சாவது மேல். இப்படி சொல்லுகிறதுனாலே அவர்கள் பேசுகிற வாயினாலே அந்த வார்த்தையினாலே சிக்குண்டு பிடிபட்டு அந்த சாபம் அவர்களுக்கு வந்து பலிக்கிறது. எங்களுக்கு நாங்களே இடும் சாபங்கள், செல்ஃப் இம்போஸ்ட் கேசஸ், அதாவது எங்களுடைய வாயினாலே வரும் வார்த்தைகள். எனக்கு ஒன்றும் சரி வருதில்லை, எனக்கு சரியா கொஞ்சம் மாறி காயுது, காய்ச்சல், இந்த போன கிழமையும் இதே அல்லது போன மாதம் வந்தது, இந்த முறையும் வரப்போது போல கிடாக்குது. எனக்கு நான் நினைக்கிறேன் என்னுடைய அம்மாவுக்கு வந்த வாழ்க்கை தான் எனக்கும் வரப்போது போல. பாருங்க பாருங்க வாயால மாறவாது, என்ன ஒன்றும் சரி வருகிறதில்லை, இப்படியே இருந்து என்ன என்று எல்லாம் பிள்ளையான வார்த்தைகளை பேசுறது. பேசுற நேரத்தில் இவைகள் வந்து பழிக்கும் என்று கேட்டாலும் வாய் மொழிகளால் நீசிக்கொண்டா இயேசு சொன்னார். மத்தேயு 12:36-37 வாசிப்போம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்ப வைக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். உன்னுடைய வார்த்தைகளினாலே நீ நீதிமானாவாய், அல்லது உன்னுடைய வார்த்தைகளினாலே நீ குற்றவாளி ஆவாய். அதாவது உன்னுடைய வார்த்தையினாலே உனக்கு ஆசீர்வாதம் வரும், அல்லது உன்னுடைய வார்த்தைகளினாலே உனக்கு சாபம் வரும். உன்னுடைய வார்த்தையினாலே உனக்கு நன்மை வரும், அல்லது உன்னுடைய வார்த்தையினாலே உனக்கு தீமை வரும். இப்படியே சொல்லிக்கொண்டு போகலாம். எங்களுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே உள்ளது என்று நீதிமொழிகள் 18:21 கூறுகிறது. இந்த தனிப்பட்ட எங்களுக்கு நாங்களே கொண்டு வரும் சாபத்தை குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பேதுரு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய பாடுகள் கடைசி நாட்கள் அவர் மரிக்க போகும் சில தினங்களுக்கு முன்பே, குறிப்பாக அவர் மரண அவஸ்தைப்படும் அந்த ராத்திரியிலே அவன் 3 தடவை இயேசுவை மறுதளித்தான். மறுதளித்தது மட்டுமல்லாமல் அவன் சபிக்க தொடங்கினான். இந்த காரியத்தை மார்க்கு 16:16 66 தொடக்கம் 72 வரையுள்ள வசனங்களிலே போடப்பட்டிருக்கிறது. அச்சரணத்திலே பேதுரு கீழே அரண்மனை முற்றத்தில் இருக்கையில் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரர்கள் ஒருத்தி வந்து குளிர்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து, நீயும் நசரேனாகி இயேசுவோடு இருந்தாய் என்றாள். அதுக்கு அவன், நான் அறியன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதளித்து வெளியே வாசல் மண்டபத்துக்கு போனான். அப்பொழுது சேவல் குவைத்தே வேலைக்காரி அவனை மறுபடியும் கண்டு, இவன் அவர்களில் ஒருவன் என்று அறியன் என்றவர்களுக்கு சொன்னாள். அவன் மறுபடியும் மறுதளித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு மறுபடியும் அறியன் என்றவர்கள் பேதுருவை பார்த்து, மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதுக்கு ஒத்திருக்கிறதே என்றார்கள். அதுக்கு அவன், நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவர் இரண்டாந்திரம் கூவிட்டு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். அப்ப பேதுரு வந்து தன்னைத்தானே சபிக்க தொடங்கினான். இப்படி பேதுரு தன் வார்த்தைகளினாலே சலே சபிக்க தொடங்கினதுனாலே அவன் அப்போஸ்தலர்களுக்குள்ளே இருக்கும் அந்த அந்த ஐக்கியத்தில் இருந்து பிரிக்கப்பட்டு, 12 அவன் ஒருவன் அல்லவா, 12 சிஷ்யர்களிலே பிரிக்கப்பட்டவனாக கருதப்பட்டான். மார்க்கு 16:7 வசனத்திலே நம்முடைய ஆண்டவரான இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு பின்பு அவர் ஒரு செய்தியை சிஷ்யர்களுக்கு சொல்லும்படிக்கு தேவதூதனிடத்திலே சொல்லியிருந்தார். நீங்கள் அவருடைய சிஷ்யரிடத்துக்கும் பேதுருவனிடத்துக்கும் போய், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறேன், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். இதோ தேவதூதர் வந்து அந்த அந்த ஸ்திரீகளுக்கு அவர்கள் இதை சொல்லும் பொழுது, நீங்கள் போய் சீஷர்களிடத்துக்கும் பேதுருவனிடத்துக்கும் சொல்லுங்கள். Tell the disciples and Peter. பேதுரு சீஷர்களில் ஒருவன் இல்லையா, ஆனால் தனிப்பட்ட விதமாக இவனது பேர் இங்கே கூறப்படுகிறது. இது அவன் சபித்த வார்த்தைகளால் உண்டான காரியம். அந்த ஐக்கியத்திலே இருந்து அவன் முறிக்கப்பட்டான். ஆயினும் இந்த சாபத்திலே இருந்து எவ்விதமாய் இயேசு அவனுக்கு விடுதலை கொடுத்தார்? யோவான் 21:15 வசனத்திலே இருந்து வாசிப்போம். யோவான் 21:15 இருந்து, அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதுக்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தூரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தூரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தூரம் தன்னை கேட்டபடினால் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இதோ மூன்று தடவை மறுதளித்தான், சபிக்க தொடங்கினான். மூன்று தடவை ஆண்டவர் அந்த வார்த்தைகளை உடைப்பதற்காக அவர் சரியான வார்த்தைகளை அறிக்கை பண்ண வைத்தார். எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியாது, நான் அவரை அறியேன் என்று மறுதளித்து சபிக்க தொடங்கினான். அதனாலே அவன் அப்படி சபித்த வார்த்தைகளினால் சீஷர்களின் ஐக்கியத்தில் இருந்து பிரிந்தவனாக கருதப்பட்டான். அதனால் தான் அந்த தேவதூதன் செய்தியை வந்து சொல்லும் பொழுது, சீஷர்களிடத்திலும் சொல்லுங்கள், பேதுருவனிடத்திலும் சொல்லுங்கள் என்று பிரித்து அவனது பெயர் கூறப்பட்டது. ஆனால் இந்த இடத்திலே எப்படி இயேசு மறுபடியும் அந்த சீஷர்களுக்குள்ளே இருந்த அந்த ஐக்கியத்தை கொடுத்தார்? மூன்று தடவை, ஆமாண்டவரே, நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, ஆமாண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உமக்கு தெரியுமாண்டவரே, நான் உண்மை நேசி என்று பிடிக்க கூறுவதனாலே முன்பு பேசப்பட்ட அந்த சாப வார்த்தைகள் உடைக்கப்பட்டதே. இப்படியாய் ஆண்டவர் அதை உடைக்கும் அந்த வழியை பேதுருவுக்கு காண்பித்தார். இப்ப இதுல மூன்று காரியங்கள் நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது ரிப்பென்டிங், மனம் திரும்ப வேண்டும். இரண்டாவது ரிவோக், அதை உடைக்க வேண்டும். மூன்றாவது ரீப்ளேஸ், அந்த பேசின வார்த்தைகளுக்கு சாப வார்த்தைகள் பதிலாக நாங்கள் சரியான தேவ வசனங்களை பேச வேண்டும். சரியா, மனம் திரும்ப வேண்டும். நான் இப்படி சொன்னதுக்காக ஆண்டவர் என்னை மன்னியும் ஆண்டவர் என்று சொல்லி அதோடு அந்த பேசின வார்த்தைகளை இயேசுவின் நாமத்தினாலே உடைக்க வேண்டும். அந்த வார்த்தைகளின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன் என்று சொல்லி அது உடைக்க வேண்டும். மூன்றாவது உதாரணமா இப்ப சொல்லியிருந்தால், ஐயோ, நான் இருந்து பேசணும் இல்லை, நான் சாவதுதான் நல்லது, செத்து போனா நல்லது என்று சொல்லி கோபப்பட்டதாக பேசியிருந்தால் உடனடியாக நாங்கள் சொல்ல வேண்டும், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை நான் விவரிப்பேன். 118 சங்கீதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று சரியான வார்த்தைகளை நாங்கள் பேச வேண்டும். ஆதியாகமம் 27:46. பின்பு ரெபெக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமார்த்திகளின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமார்த்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானால் என் உயிர் இருந்து ஆவது என்ன? நான் இருந்து பிரயோசனம் என்ன? செத்தா நல்லது. ரெபெக்கா பாத்தீங்களா? அதுக்கு பிறகு இன்னும் ஒரு காரியம் சொன்னாள். என்ன நடந்தது? யாக்கோபு வீட்டை விட்டு அவன் போனான். ஆசீர்வாதத்தை திருடிக்கொண்டு ரெபெக்கா சொன்னால், உனக்கு வருகிற சாபம் என் மேல் வரட்டும் என்று சொன்னாள். அவன் சொன்னா, இன்னம்மா நீங்க இப்படி எல்லாம் சொல்லி என்ன அனுப்புறீங்க? மேனேஜர் கண்டுட்டு தான் சொன்னால் தகப்பன் என்ன தலைவி பார்த்து ஏண்டால் ஏசாக்குத்தான் ஆசீர்வாதம் போக வேண்டும், என்ன தலைவர்களை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு சொன்னால் பிரச்சனையா இருக்குமே. அவன் சொன்னா, உனக்கு வார சாபம் என் மேல வரட்டும், நீ போ. இன்னைக்கு இப்படி சொல்ல தாய்மாரில் இருக்கிறேன், பரவாயில்லப்பா நீ போய் ஒரு சினிச்சாக தூக்கு, வாரசாபம் எந்த தலைமையில வரட்டும். நாங்கள் எங்களுக்கு வரவைக்கும் சாபங்களை குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். தொடர்ந்து மத்திய 27:20-26 உள்ள வசனங்களே, பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியர் மூப்பரும் ஜனங்களை எவ்வி விட்டார்கள். தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்வருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதுக்கு அவர் பரபாசி என்றார்கள். பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். தேசாதிபதியோ, ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதுக்கு அவர்கள், அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகம் அதிகமாய் கூக்கலட்டி சொன்னார்கள். கலவும் அதிகமாய் இருந்ததையல்லாமல் தன் பிரயாசத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்றான். அதுக்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரட்சப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். இவனுடைய இரட்சப்பழி யாருடைய? இயேசுனுடைய இரட்சப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று வாயினாலே அந்த சாபத்தை அறிக்கை பண்ணினார்கள். இன்றைக்கும் அவர்கள் இந்த சாபத்தினாலே தாக்கப்பட்ட ஒரு சந்ததியாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு பின் ஏறக்குறைய 70 ரோம சாம்ராஜ்யத்தின் இராணுவர்கள் வந்து எருசலேமையும் அந்த நகரங்களையும் தரைமட்டமாக்கினார்கள். வீடுகள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டன. பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்தார்கள். ஜனங்கள் அழிந்து போனார்கள். அவர்களுடைய தேவாலயம் இடிக்கப்பட்டது. ஒரு கல் மற்ற கல்லுக்கு மேல் இராதபடி அப்படியே அழிந்து போயிற்று. இயேசு சொன்ன வார்த்தைகள் ஏற்கனவே தீக்க தரிசனமாக நிறைவேறியது. இன்றைக்கும் மேசியாவுக்காக அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மேசியா வந்து அவர் போய் மறுபடியும் நியாயம் தீர்க்கிறவராக நீதிபதியாக வர இருக்கிறார். ஆனால் இவர்கள் சொன்ன இந்த வார்த்தை, அவனுடைய இரட்சப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். இந்த குறிப்பான விஷயத்திலே ஒரு சகோதரி இந்த இடத்திலே சிலருக்கு சரியும் களவு செய்கிறவர்களோடு சேர்ந்து சில காரியங்களை நடப்பித்தாள். அதை சிலர் கண்டார்கள். ஆனால் அவளிடத்திலே நான் இதை கேட்ட பொழுது அவள் இல்லை என்று மறுத்தாள். மறுத்தது மட்டுமல்லாமல், இது நான் பொய் பேசுறதான் இருந்தால் நான் நெசமா செத்து போவேன், நான் நெசமா செத்து போவேன் என்று சொன்னாள். சொல்லி ஒரு கிழமையிலே அவளுக்கு மாரடைப்பு வந்தது. படுக்கையிலே விழுந்தாள். என்னை அழைத்தார்கள். நான் ஓட வேண்டியிருந்தது. அங்கு போய் பார்த்தேன். அவளுக்கு உயிர் போட தருவாயிலே இருந்தது. நான் சொன்னேன், நீங்கள் பொய் சொன்னது சரிதானே? அவள் ஒன்றும் பேசவில்லை. நான் சொன்னேன், நீங்கள் வாயத்திருந்து மரமளி கொடுக்காவிட்டால் நான் ஜபிக்க மாட்டேன். எல்லாரும் சுற்றி நின்றால் கனக ஜனங்கள் மூச்சு கடைசியாக இழுத்துக் கொண்டிருந்தது. நான் சொன்னேன், சீக்கிரமா சொல்லுங்கள், நீங்கள் பொய் சொன்னது உண்மைதானே? அவள் கடைசியில் சொன்னால், ஆம் பொய் சொன்னது உண்மைதான். அதுக்கு மன்னிப்பு கேளுங்கள் என்று சொன்னேன். மன்னிப்பு கேட்டால் அதன் பிறகு ஜபம் பண்ணினேன். ஆண்டவர் அவளுக்கு விடுதலை கொடுத்தார். வாயால் பேசுகிற காரியங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே. அங்கே நாவிலே சாவுக்கு ஏதுவான விஷம் இருக்கிறது. சாவுக்கு ஏதுவான எங்களுக்கு நாங்களே சாபங்களை கொண்டு வரலாம். நாங்கள் பேசுற பேச்சினாலே இயேசு சொன்னார், உன் வாயினாலே நீதிமானாக்கப்படுவாய், உன் வாயினாலே நீ குற்றவாளியாக்கப்படுவாய். பழைய ஏற்பாட்டிலே 8:13-14 வாசித்து பார்த்தால், அங்கே தேவன் எகிப்து தேசத்திலே இருந்து தம்முடைய ஜனங்களை அழைத்துக் கொண்டு பாலும் தேன் வழிந்தோடுகிற தேசத்துக்கு நான் உங்களை கொண்டு போய் சேர்க்க நான் உங்களை அழைத்திருக்கிறேன் என்று சொன்னார். உங்களை விடுவிக்கவும் கொண்டு போய் சேர்க்கவும், விடுவிக்கவும் கொண்டு போய் சேர்க்கவும்.
விடுவிக்கவும் கொண்டு போய் சேர்க்கவும் ஆனால் கொண்டு போய் சேர்ப்பதை மறந்து போனார்கள். வனாந்தரத்திலே அவர்கள் முறுமுறுத்தார்கள், இச்சித்தார்கள், சண்டை போட்டார்கள். ஆனால் அவர்கள் திரும்ப திரும்ப ஒரு காரியம் சொன்னது, ஐயோ எங்களுக்கு சவக்காலை இல்லையே இங்க, ஐயோ எங்களுக்கு எழுத்துல சவக்காலை இருக்கு, ஐயோ அங்க மடிஞ்சிருந்தா நல்லமே, இங்க வந்து நாங்க மடிய வேண்டியதா இருக்கே, இங்க சவக்காலை ஒன்றும் இல்லையே, ஐயோ நாங்க செத்து போனா நல்லமே, செத்து போனா நல்லமே என்று சொல்லியே பேசிட்டு அனைவரும் பேருக்கு சவக்காலை தான் தேவைப்படுது. சவக்காலை இல்லையே, சிலர் சொல்லுவார்களா, ஆனால் அந்த சபைக்கு வந்தால் சவக்காலை கிடையாது, சவக்காலையோடு சீதனமாய் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு வேணும் அது. இவர்கள் இப்படி பேசினதால் தேவன் சொன்னார், மோசே அந்த ஜனங்களுக்கு சொல்லு, அவர்கள் என் காதுகள் கேட்க சொன்னபடி நான் அவர்களுக்கு செய்வேன். என்ன நடந்தது? அவர்களுடைய சபங்கள் வனாந்தரத்திலே விழுந்தது. எதனால்? அவர்கள் வாயினாலே சொன்னபடியால். நாங்கள் செத்து போனால் நல்லது, நாங்கள் செத்து போனால் நல்லது, நாங்கள் செத்து போனால் நல்லது சொன்னார்கள், செத்தார்கள். மார்க் 11:23 ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை விசுவாசித்து அது சொன்னபடியே நடக்கும் என்று சொன்னால், விசுவாசித்தால் அவன் சொன்னபடியாகும், அவன் சொன்னபடியாகும், அது நல்லதா இருக்கலாம் கெட்டதா இருக்கலாம், அவன் சொன்னபடியாகும். நீ விசுவாசித்தபடியே உனக்காக கிடவது, நல்லதோ கெட்டதோ. நான் விசுவாசித்தேன், எனக்கு காய்ச்சல் வரப்போகுதுண்டு, வேற மாதிரி இருந்தது எனக்கு வந்தது காய்ச்சல். நீ விசுவாசித்தபடியே உனக்காக கிடவது, தேர் இஸ் ஆல் இல்லையா? ஆனாலும் எந்த விதமான சாபங்களாக இருந்தாலும் நாம் மன்னிப்பு பெற்று நாம் சரியான வார்த்தைகளை சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தின் வல்லமையினாலே நாம் இவளை உடைக்கலாம். ஏனென்றால் இயேசு நமக்காக சாபமானார், இயேசு நமக்காக சாபமான. கலாச்சாரம் 3:13. சரி, இனி இப்படிப்பட்ட காரணங்கள், அதாவது இவ்விதமான காரணங்கள் இருந்தால், நாங்கள் 7 காரணங்களை பார்த்தோம், சாபம் எங்களுக்கு வர இடம் உண்டு. அதாவது சாபம் இருக்கிறது என்பதற்கு அடையாளம். இப்படியான நேரங்களிலே எவ்விதமான வார்த்தைகளை பேசினால் இப்படிப்பட்ட சாபங்கள் வர இடம் உண்டு என்பதையும் பார்ப்போம் தனிப்பட்ட விதத்திலே. முதலாவது, இந்த சாபங்களை உடையவர்கள், அதாவது மதிமயக்கம், புத்திமயக்கம், உணர்ச்சியிலே அப்படியே சிதைந்து போவது, இமோஷனல் பிரேக் டவுன், மென்டல் பிரேக் டவுன். இவர்களுக்குரிய எப்படி சுவாபம், என்ன சொல்லுவார்கள் இவர்கள், ஐயோ இவ்விஷயம் எனக்கு பைத்தியம் கொண்டு வருது, எனக்கு விசர் வருது, கேக்கு எனக்கு தலையடிக்குதப்பா, என்னால இனி தாங்க முடியாது, நான் இனி இந்த பிரியோசனம் இல்ல, எனக்கு மூளையெல்லாம் கலங்குது, யோசிக்க யோசிக்க பைத்தியம் பிடிக்குது. இப்படியாக இவர்கள் பேசுவார்கள், பேசி இப்படிப்பட்ட சாபங்களை அவர்களை பெற்றுக் கொள்வார்கள். இரண்டாவதாக, repeated chronic sicknesses, especially hereditary.